Hare Krishna, 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 Hare Hare.
Hare Krishna, Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, 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 Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, 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 Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Ramanuja Dayavatam Jnana Vairagya Bhushanam Śrīmad-Vēṅkata-nādāryam Vande Vedānta-desikam Lakṣmī-nāda-pamārambhām Nādaya-muna-madhyamā Harpadācārya-vayyantā Vande Guru-parambhārā Yonityamachulavadambhujayukmarukma
Yamohadastadidharani Pranayamene Asmadgurabhagavatosyadayayalindo
Yamanujasya saranau
saranam prabhadye
Bhūdham sharasya mahadāvaya bhaktanātha
Śrī Bhaktisāna kulasekara yogi vāham
Bhaktāngirenu parakālaya jindramishra
Śrī Mātparāṅguta munim pranatomityam
Nāma saṅgītanam yasya sarva pāpa pranāsanam
Pranāmo dukkha kramanah tamnamāmi harimvaram
Vasudeva sudam devam tamsa chānuram ardhanam Devaki paramānandam
krishnam vande jagat
Aramam Ghunasanjayasya Sadhanam Mukhyam Sadashreyasah Karunyasya Tathakharo Niravadheradherhi Siddhaushadham Goradhauga Dhavagni Sanjaya Ghanaga Samsara Megha Nilaga Sakshat Mooladhanam Satham Vijayate Shri Padmanabha Prabhu கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதுமின்றேன் இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏகம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி உன்னை மன்றளர் பொழில் அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அங்கே உலகெல்லாம் உண்டுமெழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்றினே பேசுமேனே Sarvatra Padmanabha Sankirtanam Padmanabha Padmanabha எங்கள் கதியே ராமானுச முனியே, சங்கை கெடுத்தாண்ட தவராசா, பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தா. எல்லே இளங்களையே இன்னும் உறங்குதியோ, பில்லன்றேன் அங்கை நீர்கள் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோ ரெண்டாவாய். அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகனை பிடிச்சு வச்சுக்கணும். அவன்தான் சூத்திரதாரி, லோகம் முழுக்க நடக்கிறதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும். லோகத்திலே நடக்கக்கூடியதை மாற்றும்படியான சக்தியும் அவனிடத்திலே தான் இருக்கு. நமக்கு ஒரு அளவு வரைக்கும் பலம் இருக்கு, அதுக்கு மேல இல்லை. ஒரு பெரிய கடலை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியோ, நினைச்சா மழையை தெரிவிக்கக்கூடிய சக்தியோ நமக்கு இல்லை. பகவானுக்கு தான் பூரணமா இருக்கு. அதனால அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனிடத்துல நம்ம சரணாகதி பண்ணி அவனே கதின்னு கிடக்கணும். அவனே கதின்னு கிடக்கணும் அப்படின்னா நமக்கு பக்தாளோட ஒரு சங்கம் அவசியமா இருக்கு. அதனாலதான் ஆண்டாள் கூட திருப்பாவையில் தான் மட்டும் தனியா போகல, தோழிகள் எல்லாம் எழுப்பி கூட்டிட்டு போறான். ஆச்சரியமா, ஆண்டாள் ஒவ்வொரு தோழிகளா எழுப்புறான். புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில், வெள்ளை விழுசங்கின் பேரளவம் கேட்டிலையோ, புள்ளாய் எழுந்திராய் பேய்முடை நஞ்சுண்டு, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய்னு. அந்த பாத்திரம் ஆறாவது பாத்திரத்திலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு தோழியாய் எழுப்பிட்டு வர, அவளெல்லாம் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா பகவான் தானா வந்துடுவான். பக்தாளுடைய கோஷ்டி கடைச்சு விடுத்தோம்னா அந்த கோஷ்டியை பார்த்த உடனே பகவானுக்கு குதூகலம் வந்துடுறது, தானாகவே ஓடி வந்துடுறான். ஆச்சரியமா, கோகர்ணன் பாகவத சப்தாகம் பண்றான், துந்தகாரி கேட்டான் மோட்சம் அடைஞ்சுட்டான், மற்றவாளுக்கெல்லாம் புஷ்பக விமானம் வரல, வைகுண்ட விமானம் வரல. திரும்பவும் ஒரு சப்தாகம் பண்றான், எல்லாரும் பக்தாளா சத்தையோட கேட்கறான். உடனே ஸ்ரீஹரி எல்லாரையும் கூட்டு சப்தாகம் நடக்கிற இடத்துக்கே வந்துட்டான். எங்க பக்தாளுடைய கோஷ்டி இருக்கோ அங்க பிரபு தானா வந்துடுறான். பகவானை ஈர்க்கணும் அப்படின்னா பக்த கோஷ்டி அவசியமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் அவசியமா இருக்கு இல்லையா? ஒரு கூட்டம் இருந்தா தானே வருதால் பண்ணனாலும் ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? எதுவா இருந்தாலும் ஒரு கூட்டம் இருந்தா தானே மரியாதை. அது போல பக்த கூட்டம் இருந்துடுத்துவோ அப்படின்னா தெய்வம் வந்துடுறான். ஆண்டாளும் பார்க்கறோம், அதனால பக்த கூட்டத்தெல்லாம் சேர்க்கிறான். ஒவ்வொரு தோழியா எழுப்பின்னு வரா. ஆண்டாள் கடைசியா எழுப்புற தோழி இவள். எல்லே இளங்களையே இன்னும் புறங்குதியோ அப்படின்னு அழகா அந்த தோழி எழுப்புறாயே அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டாள் எல்லே இளங்களையே இன்னும் புறங்குதியோ, ஏ இளங்களையே கொஞ்சரா, இளங்களையே இன்னமும் தூங்குறியா அப்படின்னு, இன்னுமா தூங்குற அப்படின்னு. எல்லே இளங்களையே இன்னும் உறங்குதியோ, இவ்வளவு நேரம் உனக்கு தூக்கம் வராது, பத்தவாள் தூங்கினா கூட நீ தூங்காம கொட்ட 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 முழிச்சுண்டு கிடக்கிற ஒரு ஆளு இன்னும் உறங்குதியோ, நீ தூங்குற ஆசாமி கிடையாது, எல்லே இளங்களையே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு. உடனே உள்ளேந்து தோழி பதில் சொல்ற. திருப்பாவையில மத்த எல்லா இடங்கள்லயும் ஆண்டாளே பேசிட்டு இருக்கா, இந்த ஒரு கோபுரத்துல மட்டும் தோழி பதில் பேசுறான். அதனால திருப்பாவே இதுதான் அப்படின்னு பெரியவாளுடைய நிர்வாகம் உண்டு. தோழி இவளும் பேசுறாளா, ரெண்டு பேரும் அழகா பேசுறா. இவ அப்படி கேட்ட உடனே உள்ளே இருந்து தோழி சொல்றாளா, சில்லஞ்சழையே நின்னங்கையில் போதருகின்ற வேண்டி காலங்கத்துல வள்ளுன்னு வேறேன்றாள். எல்லே இளங்களையே இன்னுமா தூங்குறாய் அப்படின்னு இவ்வளவு அழகா கேட்டதுக்கே காலங்காத்தல சில்லு 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 விழாத சில்லன் அங்கே நீர் போடுகின்றேன் வர 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 இவ்வளவு அழகா கூட்டதுக்கே வர ஏன் காலங்காத்தல சில்லு சில்லு சில்லுன்னு பேசுற வல்லு 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 விழாத அப்படின்னு அந்த மாதிரி சொல்றா. உடனே ஆண்டாள் சிரிக்கிறா, சிரிச்சுட்டே சொல்றா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிவு வேலை எல்லாம் உன்னுடைய வாய் செவடல் எல்லாம் என்ன தெரியும், வாய் சொல்லி வீரர் அப்படின்னு சொல்லுவார், வாய்ப்பந்தல் போடுறது அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. இன்னைக்கெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் இல்லை, அவ்வளவுதான், அதுதான் அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு, பந்தல் தானே ஒரு பத்து காலம் நடனும் மேல ஓலையை போடணும் கத்தனை விளையாடுதானே அது பண்ணாதான் தெரியும், வாய்ப்பந்தல் போடுறது அப்படின்னு சமயம் தான் ஏதோ அரை மணி நேரம் அப்படின்னு அதுக்கப்புறம் எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னுதான் ஸ்திரீகளை கேட்ட சமையல்லாம் ஒண்ணுமே இல்லை, காயை நறுக்கணும் தண்ணியில போடணும் ஏதோ தேங்காய் திரணும் சமையல் ஆயிடுறது ஆயிண்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்க சமையல் ஆயிடுதா ஆயிடுத்து ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு ஆயிடுத்து பத்து நிமிஷம் என்ன அர்த்தம்னு நேருக்கு எனக்கு புரியாது, எல்லாம் ஆயிடுத்து அப்புறம் மட்டும் புரியும் அதோ அது சமையல்ல சேர்த்தி இல்லையான்னு எங்களுக்கு இங்க இருக்கும் தெரியுது எம்மளும் சொல்லுவா. அந்த மாதிரி ஆண்டா சொன்ன உன் வாய் வார்த்த ஜாலம் எங்களுக்கு தெரியும், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருதம் நீ எப்படியெல்லாம் பேசுவாய்னு எங்களுக்கு தெரியும். உடனே அவள் சொல்ற வல்லீர்கள் நீங்களே, ஆனாலும் என்னை விட இதுல நீங்க தான் பெரியவா, அது ரகசியமா திட்ட புரியாதபடிக்கு வாஸ்தவந்தான், ஆனா என்ன காலம் நீங்க தான் பெரியவா அப்படின்னு கொஞ்ச நேரம் ஆகும் புரியறது. என்ன மாதிரி யாராலையும் போய் சொல்ல முடியாது, வாஸ்தவம் தான் உங்களை மாதிரி முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கொஞ்ச நேரம் அவ புத்தியில போய் அது உரைச்சு திரும்ப பதில் சொல்றது கஷ்டம், அவளை கொண்டாடுற மாதிரி இருக்கும், ஆனா நம்மளை திட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி அண்ணா உப்பா உன்ன மாதிரி பேச என்னால முடியாது, வாஸ்தவம் தான் உங்களை மாதிரி என்னால முடியுமோ அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டா சொல்லிட்டா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் அப்படின்னு விட்டா. உடனேயே ஆண்டாள் சொன்னதை கேட்டுட்டு வல்லீர்கள் நீங்களே, எல்லாம் நீங்க தான், இருந்தாலும் என்ன காரணம் நீங்க தான் இதுல பெரியவா. உடனே நாக்கு அப்படி கடிச்சுட்டாளாம், நானே தான் ஆயிடுக, ஏன்னா பாகவதாரிடத்துல எதிரம்பு கோத்துட்டு நிக்கப்படா, எதிரம்பு கோத்து நிக்கிறதுனா ராம ராவண யுத்தம் அப்படின்னா ராவன் அப்படி அம்பு வச்சுருக்கான், ராவன் அம்பு கோத்து நிக்கிறான் இல்லையா, பார்த்தாண்டா நீயா நானானு, அந்த மாதிரி பாகவதாரிடத்துல நீயா நானானு எதிரம்பு கோத்துன்னு நிக்கப்படாது, அதனால நாக்க அதனால தெரியாதனா அதை சொல்லிட்டேன் அப்படின்னு கடிச்சுண்டு நானே தான் ஆயிடுக, நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல ஆச்சரியமா ஆண்டான் முதற்கொண்டு அத்தனை தோழிகளும் அசந்து போனாலும். ஏன்னு கேட்டா அது லட்சணம், பாகவத லட்சணம், ஒரு பக்திய வசந்து வரோம் அப்படின்னா அடுத்ததா நம்மிடத்துல ஒரு குற்றம் சொன்னா கூட, ஒருவேளை அந்த குற்றத்தை நம்ம பண்ணவே இல்லை அப்படின்னா கூட, சாதாரணமா ஒரு குத்தம் பண்ணிட்டா ஒத்துன்றோம், ஆமா வாஸ்தவம் தெரியாதனமா பண்ணிட்டேன் அப்படின்னு, அதுலயே சில பேர் சொல்றோம் ஆமா பண்ணிட்டேன் என்ன பதுக்கு அப்படின்ட்டான், இதுக்கு ஆமா பண்ணிட்டு ஒத்துக்காமலே இருக்கலாம், இதுக்கு பொய்யே சொல்ல நான் பண்ணலன்னு சொல்றது எவ்வளவோ வசதி, ஆமா நான் பண்ணிட்டேன் என்ன அதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருவான். ஆனா இது அந்த மாதிரி இல்லையா, அவன் மேல குத்தத்தை சொல்றாளா உடனே ஆமா என் மேல தப்பு அப்படியே ஒத்துக்கிறாளா, அதாவது ஒரு லட்சணம் பெரிய பாகவத லட்சணம், நம்மிடத்துல இல்லாத குற்றத்தை யாராவது நம்மிடத்துல ஏறிட்டா கூட அப்பொழுதும் கூட நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கொள்றது ஆச்சரியமான பாகவத லட்சணம் அப்படின்னு எல்லா பெரியவாளுமே சாதிக்கிறான். ஆச்சரியமா இந்த ஆண்டாலும் இந்த தோழியும் பேசி கடைசியில் இந்த தோழி வெள்ள வரான், ஒல்லை நீ போதாயோ உனக்கென்ன வேறுடைய, சரி சரி வெள்ளவா உனக்கு என்னடி வேற வேலை அப்படின்னு ஆண்டாள் கேட்க உடனே உள்ளே இருந்து தோழி கேட்கறா, எல்லோரும் போந்தாரோ எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு சொல்ல ஆண்டாள் எப்படியே கேள்வி கேட்டுட்டே இருப்பா, அதுல பேர் ரொம்ப அழகா கேள்வி கேள்வி கேட்கறது சொல்லணும், அதுல பேர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அதான் வந்துட்டாளா இதான் வந்துட்டாளா வண்டி வந்துட்டாளா ஆசில நிக்கிறதா எல்லாரும் வண்டியில் ஏறியாச்சா அப்படின்னா கடைசி வரைக்கும் போர் அடிச்சிருவான், வண்டி வைக்கல இறங்கிடுவா வேண்டாம் அதே முதல்ல ஏறட்டும் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு ஆள. உடனே ஆண்டா சொன்னா போந்தார் போந்து எண்ணிக்கொள், போந்தார் போந்துனா போந்துனா வந்து யார் யார் வந்திருக்கான் நீ வந்து எண்ணிக்கோ, ஒவ்வொன்னா உட்காந்து நீ உள்ள கேள்வி கேட்மல் சொல்லிட்டு இருக்க முடியாது, போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, வல்லானை கொன்றானே, வலிமையுடைய குவளையா பீடன்ற யானையை கொன்றானே, வல்லானை கொன்றானே, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே. யாரை எப்படி வதம் பண்ணணும்னு நன்னா தெரிஞ்சு, யாரை எப்படி குழப்பணும்னு தெரிஞ்சு வல்லவன், மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. மாயனை பாடேலோ ரெம்பாவாய், அந்த மாயனை பாட வேண்டாமோ அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். ஆண்டாள் இந்த பாசுரத்தினால எழுப்புறது திருமங்கை ஆழ்வார். இன்னைக்கு திருமங்கை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம், அவருடைய சரித்திரம் கேட்கறதுக்கு நமக்கு பாக்கியம். இன்னைக்கெல்லாம் திருவாலி திருநகரிலெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான வைபவம் எல்லாம் இருக்கும். திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமா கள்ளர் ஜாதின்னு சொல்வார். இன்னைக்கு தேவர் முக்குளத்தூர் அந்த ஜாதியில பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார். இன்னைக்கும் அவள் ரொம்ப வீரமாத்தான் இருக்கும், எதுக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டான், முரட்டு பிடிவாரு உண்டு அவளுக்கு. அவனை கத்தி எடுத்து வீச ஆரம்பிச்சிருவான், அந்த தைரியம் அவளுக்கு. எதுக்குமே அசராத ஒரு கூட்டம் இந்த கள்ளர் ஜாதி. அவ அந்த ஜாதியில திருக்குறையலூர் அப்படின்னு ஒரு இடம், இந்த திருவாவளி திருநகரி பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இவர் கார்த்திகை மாசம் கிருத்திகா நட்சத்திரத்துல அவதாரம் பண்ண ஆச்சரியமா. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது கொஞ்சம் நீல சாயம் பூத்த மாதிரி இருந்து பிறக்கும் பொழுது, அது என்கிட்ட ஒரு பக்தை ஹாங்காங்கில் கேட்டாங்க, கிருஷ்ணன் நீலம்னு சொல்ல நிஜமா அப்படிலாம் இருக்க முடியுமா, நீல கலர்லாம் மனுஷாலாம் இருக்க முடியுமா, எங்கேயுமே சயின்டிஃபிக்காக பார்த்ததில்லை கேட்டதில்லை, கருப்பா இருப்பான்னு தெரியும் வெளுப்பா இருப்பான்னு தெரியும், மாநிலமாக நீலம்ன்றதெல்லாம் ஒரு இதான ஒரு டெஃபினேஷன் உண்டு இல்லையா அப்படின்னு இப்போ நான் சொன்னேன். நான் ஒரு குழந்தைய பார்த்துருக்கேன் பாம்பேயில், ஒரு பையன் வந்தான், அந்த குழந்தைக்கு ஏதோ ஹார்ட்ல ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஐஷன் வந்தான் பார்த்துருக்கேன். இப்போ நல்லா இருக்கு அந்த குழந்தை, வரும்பொழுது உடம்புல நீலம் பூத்து தான் இருந்தேன், உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு நீலம்னு கூட நான் சொல்ல முடியாது, ஒரு வாடாமல்லி கலர் மாதிரி, ஒரு வயலட் கலர் மாதிரி எனக்கு தூக்கி வாரி போட்டது. அதெல்லாம் ஏதோ டிராயிங்கில் வரையும் பொழுது பார்த்தா அனிமேஷனில் பார்த்தோம், நகமும் சதையுமா ஒரு குழந்தை, அந்த நீலம் வயலட் எல்லாம் கலந்து அதுக்கு ஏதோ வியாதி என்னன்னா ஆயிடுக்கு சொல்ல வரேன். அப்போ நான் சொன்னேன், அதனால் வியாதி வந்தாலே இருக்க முடியும் அப்படின்னா, பகவான் திவ்ய சங்கல்பத்தினால பிறந்தா அதனால நீல நிறம் சத்தியம்தான், நமக்கு ஒரு விஷயத்து மேல அனுபவம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கும் ரெண்டடி ரெண்டரடி மனுஷா கூட்டமே உண்டு. நைல் நதிக்கரையுடைய ஆரம்பத்துலலாம் பார்த்தோம்னா அவ அந்த பெரிய ஒரு கிராமமே எல்லாம் ரெண்டடி ரெண்டரடி தான் இருப்பான், முழுக்கவே முழு கிராமமே அவ்வளோதான் இருப்பான், முழு கிராமம் இன்னைக்குமே அவள் உண்டு. இன்னைக்கு எவ்வளவோ நாகரீக வளர்ச்சியெல்லாம் அடைஞ்சுட்டோம், ஆனால் இன்னைக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எல்லாம் காட்டுவாசிகள் ஆதிவாசிகள் ட்ரெஸ் எல்லாம் போடாமல் அவள் பாட்டுக்கு பாஷை தெரியாமல் அவளுக்கும் ஒரு பாஷை வச்சு அழஞ்சிட்டு இருக்கான்னு இன்றைக்கி கூட இருப்பான், கொஞ்ச நாள் மாதிரி கூட நான் பேப்பரில் பார்ப்பேன். அதனால் நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்கு, நமக்கு தெரியலே அப்படின்றதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பத்மதீபம் தெரியும், நேற்று தான் பேப்பரில் பார்த்தோம் பத்மதீபத்தில் ஒரு கோல்டன் ஃபிஷ் விளையாடிட்டுருக்கு, ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான், யார் கண்டுக்கும் மலையில பத்மதி சுற்றி போயிட்டு இருக்கா, அது அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அது வேறு முகத்தை காட்டில் வாய் வேறு திறந்து போஸ் வேறு கொடுத்துட்டு அழகாக அதை வேறு ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போட்டிருக்கா. பத்மதீபத்தில் ஒரு தங்க மீன் விளையாடிட்டு இருக்கு, தங்க மீன் உடனே சரணம் நினச்சிடாதுங்க, அது கோல்டன் மீன் பேர். எனக்கு ஜனங்களுக்கு சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது, உடனே பத்மதீபத்தில் தங்க மீன் இருக்கான், தங்கத்தில் ஆன மீன்ரோட அப்படி கதை திரிஞ்சு 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 போகுது. இந்த ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிசுல ஒரு விளையாட்டு விளையாடுவான், ஒருத்தர் காதில் ஒரு விஷயத்த சொல்லுவான், அதை அப்படியே அடுத்த காதில் அவள் சொல்லணும், கடைசியில் சொன்னவாகிட்ட அந்த விஷயம் வந்து சேரும். இவா சொன்னதுக்கு அவள் காதில் வந்து சேர்ந்து சம்பந்தமே இருக்கு. உலகத்தில் கண்ணு காது மூக்கு வச்சு புதுசு புதுசா இதெல்லாம் சொல்லிடுவேன். உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய உண்டு. ரெண்டு தலை பாம்பு கூட கொஞ்ச நாள் முன்னாடி பேப்பரில் போட்டோ போட்டிருந்தான், ரெண்டு தலை பாம்பு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. நமக்கு பழக்கம் இல்லை, நான் எட்டு அடி பத்து அடிக்கெல்லாம் நல்ல பாம்பு பார்த்துருக்கேன், எட்டு அடி பத்து அடிக்கெல்லாம் நல்ல பாம்புலாம் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய உண்டு, எத்தனையோ வினோதமாக உண்டு. ஒரு தடவை ஆழ்வார் சமயத்தில் போயிருந்த சமயத்தில் தான் ஒரு பெரிய வால் குருவி பார்த்தேன், அது குருவி இவ்வளோதான் இருக்குது, அது வாளுக்கு இவ்வளோ தூரம் ஒன்றரை மணி நேரம் இருக்குது, வெள்ளை வெளியேறு இருக்குது, அதுவும் மயில் தோகை மாதிரி அது பறந்தால் அப்படியே அதுபாடு காடிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ தான் முதல் தடவை அப்படி குருவியே நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். நிறைய உண்டு, நிறைய 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 உலகத்தில் கோடிக்கணக்கான விஷயங்கள் நமக்கு இன்றைக்கும் தெரியாமல் இருக்குது. தெரியாமல் இருக்கு. இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊரில் இப்போ தான் அது ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு நாலு கால் மூணு கையோடு பிறந்தது, இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ண. போன வாரமும் ஒரு 15 நாள் முன்னாடியே தான் நான் பேப்பரில் வாசித்தேன், நாலு கால் மூணு கையோடு. இதெல்லாம் நிறைய உலகத்தை நடக்கும். நான் கண்கொண்டே ஒரு மாட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கால் தனியாக இருக்கு, இங்கே முதுகுலையும் தொங்குறத நான் பார்த்துருக்கேன், கண்கொண்டு நான் பார்த்துருக்கேன். ஏதோ இடத்துல அழஞ்சிட்டு அது பாட்டுக்கு நிறைய உண்டு உலகத்தில், பல விஷயங்கள் லோகத்தில் நிறைய இருக்கு. எதுக்கெத்தனையும் சொல்ல வரோம்னா, இந்த திருமங்கை மன்னர் பிறக்கும் பொழுது கொஞ்சம் நீலசாயம் பூத்தாமா இருந்தா, சில சமயத்தில் குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா அந்த நீலம் பூத்து போகிறது, இன்குபேட்டரில் வச்சு அது ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுக்கிறதுலாம் உண்டு. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது விட்டுருக்க, குழந்தைகள் யாரும் ஒன்றும் பண்ணாதீங்க, அவாவா பெரியவா சத்தியோட கேளுங்க, குழந்தைகளை யாரும் விட்டுடுங்க, அதுக்கு பாடு எவ்வளோ பண்ணிட்டு இருக்கு. குழந்தைகள் ஒழுங்கா கவனிக்கிறா, பெரியவா அவள் குழந்தை சேஷ்டையெல்லாம் விட்டு சமத்தா கவனிங்க, அவ குழந்தைகள் குழந்தைகளா இருக்கு. ஆச்சரியம், இந்த திருமங்கை மன்னன் பிறந்த உடனே கொஞ்சம் நீல நிறமா இருந்ததுனால நீலன் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு. இனிமேல் நீலம் அப்படின்னு எதாவது பார்த்தோம்னா கண்ணனையும் நினைச்சுக்கலாம், திருமங்கை மன்னனையும் நினைச்சுக்கலாம். ஆச்சரியமா அந்த நீலன் அழகா பிறந்தாச்சு, பிறந்த வளர்ந்துட்டு இருக்கான். நன்னா இந்த கள்ளர் ஜாதியா இருக்கிறதுனால ஜோரா ஆச்சரியமா அந்த ஜாதிக்குரியதான வேட்டையாடுறது எல்லா விஷயங்களையும் நன்னா தெரிஞ்சுக்கிறார். ஆ சமயத்துல ஒரு சோழ ராஜன் இருந்தான், அவனிடத்துல போய் வேலைக்கு சேர்றார். யுத்தம் எல்லாம் அமக்கலமா பண்றார், அதனால சோழன் தன்னுடைய படை தளபதியா வச்சிருந்தான். எந்த இடத்துல இவர் போனாலும் ஜோரா இவருக்கு ஜெயம் வந்துருக்கு. உடனேயே இந்த திருவாலி திருநகரி அதை சுத்தி இருக்கிற பிரதேசங்களுக்கெல்லாம் சேர்த்து திருமங்கை அந்த ஸ்தலத்துக்கு எல்லாம் சேர்த்து இவரை மன்னனா நியமிச்சுட்டான். ஒரு சின்ன ராஜா குறுநில மன்னன் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ராஜனா இந்த சோழன் நியமிச்சுட்டான். பரம சௌக்கியமா இருக்க நல்ல வீரன், ரொம்ப அழகன், நல்ல பௌருஷத்துவம், நன்னா ஒரு ஆண்மை உண்டு, ஸ்திரீகள் எல்லாம் மயங்கும்படியான ஒரு சரீரம் திருமங்கை மன்னனுக்கு. இன்னைக்கு எத்தனையோ திவ்ய தேசங்கள்லாம் பார்க்கலாம், இந்த ஆழ்வார்களுடைய மூர்த்திகள் உண்டு, அதுல அப்படி ஜம்மன காம்பீரியமா கையில வேலை வச்சு நின்று, அதுதான் திருமங்கை மன்னன். ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கா, சரீரம் அழகா இருக்கு, நிறைய தனம் இருக்கு, நல்ல ஆண்மை இருக்கு அப்படின்னாலே தானாகவே ஸ்திரீகளிடத்துல ஒரு ஈர்ப்பு வந்துடும். லோகத்தை பார்க்கலாம், அரிய குழந்தைகள்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம், பண்றதே அது ஸ்திரீகள் அப்படி பார்க்கணும் தான் பார்ப்போம் பண்ணுவோம். சரீர ஆரோக்கியம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அவளை வசீகரிக்கிறது தான் பிராதான்யமா இருக்கும். இந்த சரீரத்தை கொண்டு அவளை வசீகரிக்கிறது ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆச்சரியமா இவர் ஸ்திரீ லோலனா இருக்கார், பெண் பித்தனா இருக்கார், பெண் பித்தன் அவ்வளவுதான். எந்த ஊர்ல எந்த அழகான ஸ்திரீ இருந்தாலும் உடனே அவள் அனுபவிக்கணும், அது இளமையுடைய சாபம், இது வரம்னு சொல்ல முடியாது. இளமையில அப்படிதான் மனசு அளவாய் கடந்து யாராவது ஒரு நாலு பேர் அழகி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போதும், நாலு பேர் ஒரே ஆளு அழகி அழகி நாலு பேர் கூட்டல அழகியும் தோணி போயிடும். அழகன்னு யாராவது கூப்பிட்டானா உடனே மனசா ரொம்ப அழகன் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். பகவான தவிர யாரும் அழகன் இல்லை, தாயார தவிர யாரும் அழகியும் இல்லை, எல்லாருமே அழுக்குடம்பு எச்சில் வாய் மல மூத்திரம் மாமிச பிண்டம் இவ்வளவுதான். இள வயசுல இதெல்லாம் மாட்டாம தாண்டி வரணும் நிஜமாவே. அது பகவானுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணாதான் நடக்கும். இவர் ஸ்திரீ லோலன் பெண் பித்தன், ஆஹா 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 ஓடுற ஸ்திரீகளும் இவரிடத்துல மயங்கிறார். இப்படியே பெண் பித்தனா அப்படி அலைஞ்சின் இருக்கார். ஆச்சரியமா அந்த குறுநில மன்னனா இருக்கார். அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய ஊர்ல அழகா ஒரு வைத்தியன், அவன் ஒரு நாள் ஒரு குளத்துல பார்த்தான் ஒரு ஸ்திரீ கையில ஒரு குமுத மலரை கொய்து வச்சு நின்றுட்டு இருந்தான், தாமரை புஷ்பம். உடனே வைத்தியன் எதுக்குமா குளத்திலேயே நிக்கிறா, முதல்ல கதையேறி மேல வா அப்படின்னு சொன்ன. அப்ப உடனே அவள் சொன்னா, இல்லையா நான் தேவலோகத்து ஸ்திரீ, நானும் என் தோழிகள்லாம் இங்க குளிக்க வந்தோம், விளையாடி விளையாடி சமயமா எடுத்து அவர்கள் போயிட்டா, சமயம் ஆனதுனால என்னால போக முடியல, இனிமேல் நான் போக முடியாது, அந்த ஆயுசு முடிகிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்கணும், எனக்கு இங்க யாரும் தாய் தந்தை பந்துக்கள் யாரும் இல்லை அப்படின்னா. உடனே அந்த வைத்தியனுக்கு பரம சந்தோஷம், அம்மா எனக்கும் குழந்தைகள் யாரும் கிடையாது, அதனால என்னோட வரியா நான் உன்னை மகளா வச்சுக்கிறேன் அப்படின்னு. உடனே அவளுக்கு பரம சந்தோஷம், அழகா கிளம்பி இவரோட வந்துட்டான். குமுதமலரை பெருச்சு அதை கையில வச்சுட்டு இருந்ததுனாலே குமுதவல்லி அப்படின்னு ஒரு திருநாமத்தை சூட்டி அந்த குழந்தைய வளர்த்துட்டு, அவள் அதிரூப சுந்தரியா இருக்கா, அழகு சொட்ட சொட்ட இருக்கா. நிறைய பேர் இந்த ஊர்ல பார்த்தவா அந்த திருமங்கமன்னனுக்கு வேண்டிய ஆட்கள் போய் சொல்லிடா, ராஜா இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ இருக்கா, இவ்வளவு போல ஒரு அழகிய இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்கவே முடியாது, அந்த அழகிய நீங்க கல்யாணம் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெருமை, காலம் முழுக்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி சூர்பனகா ராவணன் மனசை கலச்சாலும் அழக சொல்லி, எப்பொழுதுமே மனசு ரொம்ப ஜாகிரதையா வச்சுக்கணும், யாராவது இது கொஞ்சம் விஷயம் அழகு அது அழகு அப்படின்னு சொன்னானா உடனே அதை கேட்காமலே கிளம்பி போயிடுறது நல்லது. ஏன்னா ஸ்திரீ தன நாஸ்திக வைரி சரித்திரம் ந ஸ்ரவணீயம் அப்படின்னு சொன்னார் நாரத மகரிஷி. ஒரு பெண்ணுடைய அழகை பத்தி யாரா வர்ணிக்கிறா அப்படின்னு அந்த பெண்ணை பார்க்கணும்னு தானா ஒரு ஈர்ப்பு வரும், அதனால கேட்காதேன்னு சார். பணத்தை எப்படி வேணா சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாரா சொன்னானா கேட்காதேன்னு சார். பகவான் இல்லைன்னு சொல்ற நாஸ்திகனை பத்தி சொல்றாளா கேட்காதே அப்படின்னு சார். ஆனா எல்லாம் டிவியே பார்த்துட்டு இருக்கோம், வேற மிஸ் யூனிவர்ஸ் கிறிஸ்டஸ் யூனிவர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு, இதெல்லாம் எங்கேயோ அதர பாதாளத்துல கொண்டு போய் முழுகடிக்கிறது ஆட்கள் தெரிய மாட்டேங்குது. என்ன தப்பு, எல்லாம் காலம் மாறி போயிட்டுறோம், காலம் மாறினாலும் மனுஷ புத்தி ஒன்றும் மாறலையே, இதுக்கு எடுத்தாலும் சாதாரணமா தவறி கீழே விழுந்துடுறோம் இல்லையா. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். திருமங்கை மன்னன் இடத்துல அவெல்லாம் சொல்லிட்டா ரொம்ப அழகுன்னு உடனே சரி எப்படி அவ்வளவு அழகா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி திருமங்கை மன்னன் அந்த வைத்தியன் கிட்ட சும்மா போய் பேசலாம், வெள்ளம் அதிகமாக தான் சொல்றா பார்க்கலாம், சும்மாவே அழகிதானா பார்க்கலாம் அப்படின்னு போய் அந்த வைத்தியனிடத்துல உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கார். அப்ப இந்த குமுதவல்லி குளத்துல இருந்து ஜலம் எடுத்துட்டு வரா, இவ அழக பார்த்தோன்னு தோத்து போயிட்டார் திருமங்கை மன்னன், தோத்து போயிட்டார் ஆகா அப்படின்னு மேனி சிலிருத்து போயிட்டார். பகவான பார்த்து மேனி சிலித்தா வருவாரு, பல சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட மேனி சிலுத்துறோம், வா அரே வா அப்படின்னு. என்ன அழகு தெரியுமா அந்த பொண்ணு, என்ன அழகு தெரியுமா அந்த பிள்ளையாண்டம், தானா போய் மனுஷாவுடைய அழகுல கொண்டு போய் மனசை கட்டிட்டு பத்மநாபர் கோவிலே பார்க்க, பத்மநாபர் மிஞ்சி எவனும் அழகா கிடையாது, ஆனா நன்னா தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அது பத்மநாபரை போல அழகன் யாருமே கிடையாது, குறை ஒன்றும் இல்லாத அழகுன்னா பத்மநாபன். இந்த செந்தாமரை கண்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், செங்கனிவாய் சாட்சாத் மன்மத மன்மதன்னா பத்மநாபன் தான். அழகு சொட்ட 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 பெரிய ஒரு அலங்காரமே, ஆனா எவ்வளவு அழகா இருக்காரு பெருமாள், அலட்டிக்காம இருக்காரு, உடம்புல ஒரு பவுடர் கூட பூசிக்கிறது கண்ணங்கரேல் இருக்காரு, ஒரு பவுடர் பூசிக்கப்படாத எதுவுமே இல்லை, தலையெல்லாம் கூட வாடிக்கும், ஆனா அழகா இருக்கு, அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு கிடக்குறா, எப்ப பார்த்தாலும் அழகா இருக்கு, தாத்தால பார்த்த மாதிரியே மத்தியானம் இருக்கா, மத்தியானம் பார்த்த மாதிரியே சாயங்காலம் இருக்கா, நம்ம லீவ்ல தூங்கிட்டு போய் பார்த்தாலும் அவர் அப்படியே தான் இருக்கு, ரெண்டரை மணிக்கு பார்த்தாலும் அப்படியே இருக்கு, ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லை பத்மநாபருக்கு. பகவானுடைய அழகு தான் சாஸ்வதமானது. திருமங்கை மன்னன் நயங்கி போயிட்டா, உடனே வைத்தியத்துக்கு உமக்கு குழந்தை இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னா, உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லி இவள் இந்த மாதிரி இருந்தா அதனால என் பெண்ணா வச்சு வளர்த்துட்டு இருக்க, அப்படியா உடனே வைத்தியரே எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அதனால நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உமக்கு கவலை விட்டுடும் பாருங்க, அவருக்கு உபகாரம் பண்றான், உங்களுக்கு சமம் வேண்டாம், இவ்வளவு அழகான பொண்ணெல்லாம் யாரு கட்டிக்க முடியும், அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கும் கவலை இல்லாம நிம்மதியா இருக்கலாம் சௌகரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே உத்தரபாக்கத்தான் தட்டு எல்லாம் கொண்டு வச்சுட்டார், ஒரு பாடி பழம் தட்டெல்லாம். உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டது வைத்தியன், ஆனா எப்படி கூட வேலை பொண்ணு கேட்பாளோ அப்படின்னு நினைச்சுட்டார். உடனே நேர உள்ள உணவு இருந்தாலும் ஒரு க்ஷணம் அவட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவரிடத்துல போய் கேட்டா, உடனே அவர் சொல்லிட்டா உத்தமமான பாகவதனா ஒருத்தர் இருந்தா அவர் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், மற்றவாள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எல்லாருமே அழகா இருக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், ஃபாரின்ல என்னமோ லிஸ்ட் போடுவான், நல்ல பந்தனா இருக்கணும்னு அந்த ஜாதகத்தை கூட எழுத மாட்டேன், அப்படியே என்னால காட் ஃபியரிங்னு ஒரு வார்த்தை போடுவான், யாரும் காட் லவிங் இதுவரைக்கும் போட்டு நான் பார்த்ததே இல்லை. பகவானத்துல ஏன் பயப்படணும், பகவானத்துல பிரியமுடையவாளா இருக்கணும், காட் ஃபியரிங், காடு தான் ஃபியர் ஆயிட்டு இருக்கேன் நம்மளை பார்த்து, நம்ம எங்க கடவுளை பார்த்து பயப்படுறோம். அது தெரிஞ்சு இப்ப தெய்வத்தை பார்த்து பயப்படுற கூட்டமா எல்லாம் ஒண்ணு இல்லை, எல்லாம் போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இவ சொல்லிட்டான் ஒரு பரம பாகவதான் கல்யாணம் பண்ணிக்கும் நிஜமாரு. அப்ப என்ன ஆகும்னா அந்த பாகவதன் அஸ்திவாரமா கொண்டு நமக்கு பகவான் கிடைச்சிருவான். அதே மாதிரி புருஷனும் அழகா இருக்கணும், சமத்தா இருக்கணும், அப்பா அம்மா எல்லாம் லிஸ்ட் போடுவான். அது காட் ஹியரிங், அவ்வளவுதான் சொல்லுவா. பக்தனா இருக்கணும், பிராதான்யம் வாழ்க்கையில. கல்யாணம்ன்ற ரொம்ப விசேஷம், ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம், அது சந்தேகமே கிடையாது. கிரகஸ்த தர்மம் சர்வசிரேஷ்டம், இந்து தர்மம் அடிச்சு சொல்லிடுச்சு. அப்புறம் சொல்ல மாட்டான், பயம். அப்புறம் பயம், ஏன்னா மூணு மாசம் கெட் டுகெதர், லிவிங் டுகெதர்னு வாழ்வா. அதுக்கப்புறம் கல்யாணம் வேணா கல்யாணம் பண்ணிப்பா, அப்புறம் டைவர்ஸ் பண்ணுவா. மூணு கல்யாணம் அஞ்சு டைவர்ஸ் தானா நடக்கும். அதனால அவ வந்து கிரகஸ்த தர்மம் வசத்தின்னு சொல்லவே மாட்டான். காமாந்தகாரர்கள் சொல்ல முடியாது. இது தர்மமா, இது பகவானுடைய ஆசீர்வாதமா, ஆச்சரியமான உத்தமமான குழந்தைகள் பிறப்பதற்கான ஒரு பாக்கியமா நினைக்கிறவன் மட்டும்தான் இதை கொண்டாடுவான். மற்றவாருக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சேர்த்து கிடையாது. இந்த குமரவள்ளி ரொம்ப தைரியமா சொல்லிட்டா, நான் ஒரு பரம பாகவதனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், விஷ்ணு பக்தனே தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன் அப்படின்னு விட்டான். உடனே அந்த வைத்தியன் வந்து சொன்னார், இந்த மாதிரி அவள் சொல்லிட்டா அப்படின்னு. அவ்வளவுதானே, தோ உடனே பக்தரா மாறி காட்டுவேன். உடனே பக்தனா மாறவா, ரெடிமேடா உடனே பக்தனா மாற. அதாவது மனுஷாளுக்கு எந்த சமயத்துல எப்படி ஒரு வைராக்கியம் வரும்னு தெரியும். ஏதோ ஒரு வார்த்தையில கூட திடீர்னு ஒரு வைராக்கியம் வந்து எப்படின்னு தெரியாது. பார்க்கலாம், பக்த விஜயத்திலேயே ஆச்சரியமா ஒரு பக்தரை பத்தி வருது. ஒரு பிராமணர் டெய்லி நன்னா சாப்பிடுவார், ஒரு நாள் உப்பு ஜாஸ்தியா போயிடுது, கத்து கத்து கத்துன்னு கத்தினார். பெரிய உபன்யாசம் எல்லாம் பண்ணுவார், ஜம்முன் எல்லாம் சொல்லுவார். மனைவி பார்த்தா 65 வயசு ஆயாச்சு மனுஷா, இன்னும் நாக்கு உனக்கு அடங்க வேலை, என்னத்த பெரிய வைராக்கியம் உனக்கு வந்து சொல்ற. அன்னைக்கு அந்த கேட்டு வைராக்கியம் வந்துவிட்டவர், அதை கேட்டு வைராக்கியம் வந்து கொடுத்து உடனே எல்லாத்தையும் விட்டுட்டா பகவத் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இப்படிலாம் நிறைய இருக்கு. ஏதான ஒரு அல்ப வார்த்தையில ஒரு வைராக்கியம் பத்திங்கிடும். இது எப்படின்னு சொல்ல முடியாது. காட்டு தீ வருது இல்லையா, திடீர்னு ஒரு தீ பொறி, எங்கேயோ ஒரு உராய்வு, அந்த உராய்வுல ஒரு தீப்பொறி வருது, உடனே கட 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 கடன்னு சொல்லு பத்திக்கிறது இல்லையா. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டா, ஒரு பரம பாகவதன் வைஷ்ணவோத்தமன தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உடனே வேகமா தோ தோ உடனே பக்தா மாறி வரேன் அப்படின்னு கிளம்புற. ஊரெல்லாம் போறாரு, என்ன வைஷ்ணவனா மாத்துக்கோ, வைஷ்ணவனா மாறினா பஞ்ச சம்ஸ்காரம்னு ஒரு சடங்கு உண்டு. அழகா பகவானுடைய சங்கு சக்கர சின்னங்களை தோல்ல பதிய வைக்கிறது, பதிய வைக்கிறது சும்மா எல்லாம் வரையறதுலாம் இல்லை, நல்லா பழுக்க பழுக்க கரண்டியை காய்ச்சி வர மாதிரி காய்ச்சி போடுறது. சங்கு சக்கர நன்னா பழுக்க பழுக்க அக்னியில காய்ச்சி தோல்ல ரெண்டு பக்கமும் அதை முத்திரையை போடுறது, அது ஒரு சம்ஸ்காரம். அஞ்சு சம்ஸ்காரங்கள் சேர்ந்து பஞ்ச சம்ஸ்காரம், பஞ்சாமிரதம் சொல்லுங்க, அந்த மாதிரி பஞ்ச சம்ஸ்காரம். அதுக்கப்புறமா ஒரு தாஸ்ய நாமம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்றது, அதுக்கப்புறமா சரமஸ்லோகம், பகவான் ராமச்சந்திரமூர்த்தி சொன்ன விஷயங்கள், ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில சொன்ன விஷயங்கள் ரெண்டும் சொல்லி கொடுக்கறது. அதுக்கப்புறம் நித்தியம் பகவானுக்கு பூஜை பண்ற மெத்தட சொல்லி கொடுக்கணும், இந்த மெத்தடில் அப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுதான் பஞ்ச சம்ஸ்காரம்னு பேர். அந்த மாதிரி பஞ்ச சம்ஸ்காரம் பண்றதுக்கு போறார், எல்லாருமே கேட்கிறார், யாரும் இருக்கு பண்ணி வைக்கல, இந்த மனுஷன் யாரும் பண்ணி வைப்பார், பொம்பளை பண்ணாருந்தே அழகிறார், எல்லாரும் கேட்கிறாங்க, திடீர்னு உனக்கு என்ன பெரிய பக்தி வந்து கொடுத்து அப்படின்னு அவர் சொன்னார். இல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்க அவர் சொல்லிட்டு அதுக்காக தான் ரொம்ப உண்மையா பேசுறாரு. சமயத்தை பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்கவள திடீர்னு ரொம்ப கவலையே படாம உண்மையை பேசும். அவளுக்கு ரக்கம் கிடையாது, காமாண்டகக்காரர்களுக்கு ரக்கம் கிடையாது, குடிக்கிறவனுக்கு ரக்கம் கிடையாது, குழந்தைக்கு ரக்கம் கிடையாது, பித்தர்களுக்கு ரக்கம் கிடையாது, பக்தாளுக்கும் ரக்கம் கிடையாது, இங்க 5 பேர் தான் ரக்கம் கிடையாது, அது எல்லாருக்கும் ரக்கம் உண்டு, சுய அபிமானம் உண்டு. நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அட்டகா, ஆனா ரொம்ப சாதாரண உண்மையை பேசுவான். இது எதுக்கு மறைக்கிறது, அவளுக்கு என்ன திட்டு வளர்த்துட்டு போட்டோம், கேவலப்படுத்தாலும் கேவலப்படுத்திட்டு போட்டோம். ஆனா உண்மையை பேசுறது ரொம்ப சுலபம், யோசனையே பண்ணாம பேசுறான். பொய் பேசுறதுக்குதான் யோசனை பண்ணணும், ஏதோ எப்படி சொல்லலாம். ஆனா ஒரே மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், ஒரு வார்த்தையை மாத்திரம் அர்த்தம் மாறி போயிடும். உண்மையை எங்க எப்ப கேட்டு அவங்க ராத்திரி எங்க போனாருன்னு சொல்லிடலாம், மாத்தி சொல்லணும்னா அவ்வளவு யோசனை பண்ணணும், மூளையை கசக்கி பிடிக்கணும். பொய் சொல்றதுக்கு உண்மையை சொல்றதுக்கு யோசிக்கவே வேண்டாம், எப்ப கிடையாது ஒரே விஷயம் தான் சொல்ல போறோம். பொய் சொல்றோம் அப்படின்னா அவாவாருக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொய்யை சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம் இருக்கு. அதெல்லாம் டக்குனு குறுக்கு வேண்டிய கடை திருத்தினு முடிச்சிருவோம். ஒரு கவலையே படல. அந்த மாதிரி குமுதவல்லி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அவ சொல்லிட்டா, அதனால எனக்கு பண்ணி வாங்கணும். அடனே வாய் வந்தபடிதான் திட்டா, அடத்தாவி ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறதோட அப்படி வந்தியா அவர் சொன்ன. ஆமா, எங்கெல்லாமோ போய் கேட்டார், யாரும் இவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல. ஆனா இவருக்கோ இந்த குமுதவல்லி கல்யாணம் பண்ணிட்டு ஆகணும்னு ஒரு தீவிரம். உடனே நேர திருநறை இவர் போனார். ஆச்சரியமா பெருமாளை போய் பார்த்தார், கோவில போய் நின்னார். எல்லா இடத்துலையும் போய் கேட்டேன், யாரும் என் அடிவனா மாத்திக்க மாட்டேங்கிறா. எல்லாரும் பண்ணாலும் கடைசியில உன் அடிவனுதான் சொல்றா. அதனால நீ ஏன் பண்ணி வச்சுட, நீ தான் கையில தங்கி சக்கரம் வச்சுட்டு இருக்கிய, நீ ஏன் நேரடியா அந்த சிஷ்யனா ஏத்துக்கோ அப்படின்ட்டா. பகவான் அசந்து போயிட்ட எப்படி கூட யாராவது கேட்பாளா லோகத்துல கலியுகத்தை பதினாறு போயிட்டு பதினாறா எனக்கு தாசனா ஏத்துக்கணும் யாராவது சொல்லியிருக்கலாம், எனக்கு தாசியா ஏத்துக்கணும் ஒரு தடவையாவது கேட்டிருக்கலாம், கேட்டதே கிடையாது. பதினாறா இது வேணும் அது வேணும். அதுல வேற இன்னைக்கு பகவான் நினைச்சதான் நடத்தினா ஒரு கன்னிமாங்கா கொடுப்பா, ஒரு வாழைப்பழம் கொடுப்பா. நீ என் நினைச்ச காரு நடக்கணும்னா பத்மநாபா நீ ஏதானும் கொடு, இதெல்லாம் கேட்பா. பத்மநாபா என்ன தாசனாகவோ தாசியாகவோ ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நிஜமாவே நிஜமாவே கேட்க மாட்டேங்க, அதாவது கிருதயத்துக்கு தெரியும். ஆச்சரியமா இவர் போய் கேட்டுட்டார், பெருமாள் பார்த்தான், ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறான், ரொம்ப உரிமையோட கேட்கிறான். அதாவது இது கல்லு அப்படின்னா தோணலையா அவருக்கு, பெரிய பக்தி எல்லாம் கிடையாது, பக்தி எல்லாம் கிடையாது. ஆனா பல பேர் இந்த கோவிலுக்கு வந்துட்டும் போயிட்டு இருந்திருக்கா, அப்ப இதுல ஏதோ சக்தி இருக்கு அவ்வளவுதான். அவருக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது, உடன்பாடும் கிடையாது, வந்ததும் இல்லை. இன்னைக்கு ஏதோ எதிர்ச்சியா கோவிலுக்குள்ள வந்துட்டார். சமயத்துல திடீர்னு ஒரு நாளுக்கு பெரிய அனுகிரகம் கிடைக்கும். டெய்லி போறவாள விட திடீர்னு ஒரு நாள் வந்து பெருமாள் அபகரிச்சுட்டு போயிடுவா. அக்ரூர் ஒரே ஒரு நாள் தான் வந்த, கோபிகள் அவ்வளவு வருஷமா இருக்கா. ராசகீட ஆடுறது அந்த பாடுபடுத்தினான் பகவான். மார்கழி மாசத்துல கஷ்டப்பட்டு யமுனை ஆற்றங்களை குளிச்சு அதுக்கப்புறம் விடியார் காலம்பரம் எல்லாம் காத்யாயினி மகாமாயே மகாயோகின் அதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம் மே குருத்தே நகெல்லாம் பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் சரத்காலம் வரட்டும் அப்படின்லாம் சொல்லி கோபிகள் காத்து நம்மளோ பாடு. அக்குள்ள வந்தா ஒரு சாயங்காலம் வந்தா அடுத்த நாள் காதல் அழிச்சுட்டு போயிட்டார். எல்லாருக்கும் கோபமான பாவி மனுஷன் பேரென்னமும் அக்குழு ஆன கூரமான சுவாவம். ஒரு ராத்திரிக்குள்ள கிருஷ்ணன் மயக்க அழிச்சுட்டு போயிட்டாரே அப்படின்னு அவளுக்கு ஆச்சரியம். அந்த மாதிரி இந்த திருமங்கை மன்னன் அழகா வந்துட்டார். பகவான் எத்தனை கேட்டார் அப்படி, அவருக்கு என்ன கையை கூப்பிடமா எல்லாம் ஒண்ணும் தெரியல. அந்த மாதிரி சங்கு சக்கரம் அதை வைக்கணுமா சொல்றா, நீ பண்ணி வச்சுருவ பேசாம அவ்வளவுதானே, பண்ணி வச்சு நான் பாட்டு குமுத வைக்கிறான்னு சந்தோஷமா இருப்பேன். நீ தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்ப கூட சொல்லிக்கிறா. பகவான் தான் சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷமா இருக்க ஆசைப்படாமல் சொல்லிட்டு இருக்கோம். இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, நீ பண்ணி வச்சானா சந்தோஷமா இருக்கும், உனக்கும் சந்தோஷம் இருக்க. உடனே பகவான் பார்த்து ஆச்சரியமா பிரத்யட்சமாகி சங்கு சக்கரத்தை முதிரையெல்லாம் வச்சு கொடுத்துட்டான். சந்தோஷமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாக பிரத்யட்சமா காட்சி கொடுத்துட்டான். ஏன்னா உள்ளத உள்ளபடி பேசிட்டா, பக்தி இருக்கோ இல்லையா, ஆனா இவரிடத்துல வந்து பேசினார் இல்லையா, அதுவே போதுமே, அதுவே பெரிய விஷயம் தானே. தெய்வத்தினிடம் வந்து பேசணும், ஊரெல்லாம் போய் எல்லார்டையும் பிரச்சனையை பத்தி சொல்லி தீர்வு கேட்பான். பத்மநாடத்துல தீர்வே கேட்க மாட்டான். நான் அதை அந்த மாதிரி ஆசைப்பட நடத்தி கொடுன்னு வரல, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுன்னு கேட்க மாட்டேன். இவர் அழகா போய் நின்னார், பெருமாள் காட்சி கொடுத்தாரு. அப்ப கூட இவருக்கு ஈர்க்கலையா, பெருமாள் சம்மனு சங்கு சக்கர கதாபத்மவானி எல்லாம் காட்சி கொடுத்தார். சீக்கிரம் 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 அப்படின்னாரு. இந்த சங்க இந்த பக்கமே, இந்த சக்கரம் இந்த பக்கமே, நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்ட்டோம். பகவான் அழகா வச்சுட்டோம், அழகா தலையெல்லாம் கை வச்சான், சந்தோஷம் போயிடுறேன். பகவான் என்னோட அவ்வளவு அவசரமா போற கல்யாணம் பண்ணிக்கணும் சும்மா இருக்கு. நீ வேணா வேலை பண்ணிட்டாலே அப்ப என் வேலை நான் பாத்தீங்கன்னா அவர் கிளம்பிட்டு வேகமா கிளம்புறான். தாயார் கேட்டா, என்னது அவன் பாட்டுக்கு வந்தான், அவன் பாட்டுக்கு சம்ஸ்காரம் பண்ணா அவன் பாட்டுக்கு பயின்று இருக்கான் அப்படின்னா அது அப்படிதான் விடு பரவாயில்ல. ஆர்த்தி ஜிங்கா அசு அர்த்தார்த்தி விடு, ஒரு நாள் ஞானி ஆவான்னு தவிர்த்திருந்தான். ஒரு நாள் நம்ம கோவிலுக்கு போனோம்னா கூட அதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு நாள் கோவிலுக்கு போனேன்னா என்ன பிரயோஜனம் நினைக்காதீங்க, ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. இத்தனை நாள் கோவிலுக்கு போனதுனாலதான் கொஞ்சமாவது நன்னா இருக்கு. ஆரம்ப கர்மாவில் போட்டு உலுக்கி எடுக்காம எத்தனையோ பிரச்சனைகள்லாம் தாண்டி சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும். ஒரு நம்பிக்கை, ஒரு மனோதைரியம், வாழ்க்கை ஒரு சந்தோஷம்னா பிரபுடைய கிருபை. இவ்வளவு நாள் கோவிலுக்கு போனதுனால அந்த மனோபலம், அந்த தைரியம் பகவான் இருக்கான். எல்லாத்தையும் அவன் பார்த்துதான் சொல்றோம்னா, அது இவ்வளவு நாள் கோவிலுக்கு போனதுனால நினைச்சது. அதனால கோவிலுக்கு போங்கோ, பக்தி இருக்கோ இல்லையோ போயிட்டே இருக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பக்தி வந்துடாதான். இத்தனை நாள் கோவிலுக்கு வராம ரத்னசாவி கிடைக்குமோன்னு பகவான் சாதகர் இத்தனை நாள் கோவிலுக்கு வந்திருக்கான். அந்த இத்தனை நாள் கோவிலுக்கு வந்தோன்ற ஒரு காரணத்துக்காக கிருபை பண்ண மாட்டானா? துரியோதனன் என்ன கிருஷ்ணத்துல பக்தி கொண்டா போனா, அர்ஜுனன் பக்தியோட போனான், குருக்ஷேத்திர யுத்தம் நடக்க போறது, பகவானத்துல சகாயம் வாங்கிக்கலான்னு அர்ஜுனன் பக்தியோட போனான். துரியோதன் பக்தி இல்லாம தான் போனான், துள்ளி கூட பக்தி இல்லை. ஆனாலும் பகவான் இவ்வளவு தூரம் வந்துட்டானேன்னு தன்னுடைய நாராயணி சேனையே கொடுத்துட்டான் துரியோதனுக்கு. ஒண்ணுமே ரபாட்டுக்கு வந்தான், சரி விஷயம் எடுத்து கேட்டு வைப்போம், அப்புறம் தப்பா எடுத்துக்கப்படாது இல்லையா, நம்புறதுக்கு இல்லை வேணே, சரி போவோம், ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டு வைப்போம் அப்படின்னு போனா பகவான் தன்னுடைய நாராயணி சேனையே கொடுத்துட்டானா துரியோதனனுக்கு. அதனால பகவான் இடத்துல போகும்போது நிச்சயமா ஒரு பிரயோஜனம் இருக்கத்தான் செய்யும். பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார், அழகா வந்தார், நேர வந்து நின்றார், ஓடி வரார் சந்தோஷமா, எல்லாம் அடி தோலை காட்டிட்டு காட்டிட்டு வரார். இந்த சங்கு சக்கர முதிரையெல்லாம் பதிச்சா அந்த தோல் நல்லா அந்த தடயங்கள் தெரியும் வைஷ்ணவ சம்பிரதாயம். அழகா ஓடி வந்தார், நேர குமுதவல்லி வீட்டுக்கு தான் வரார். பொண்ணை பார்த்தா நிச்சயமல்லான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த ஓட்டம் ஓடுற, அப்பயே ஓட வச்சுட்டாரு. உடனே ஆச்சரியமா வந்துட்டா வைத்தியனிடத்தை சொன்னார், இந்த மாதிரி நான் இப்போ வைஷ்ணவன், நான் இப்போ வைஷ்ணவன் ஆயாச்சு, குமுதவல்லி இடத்த சொல்லுங்கோ, வேணா என் தோலை பார்க்க சொல்லுங்கோ, அங்கே சங்கு சக்கர முதிரைகள்லாம் இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கோ அப்படின்னு. உடனேயே குமுதவல்லிக்கு பரம சந்தோஷம், பகவானே இப்போ புத்தியை கொடுத்துட்டே அவர் நம்ம சொன்னாலும் அவ புத்தியில் அது உரைக்கணும் இல்லையா, நம்ம சொல்லலாம் எத்தனை ஆயிரம் தடவைனா சொல்லலாம், ஆனா அவ அது புத்தியில உரைச்சு இது சரி பண்ணிக்கணும், இது தப்புன்னு உணர்றானா பகவத்கிட்ட. நம்ம பலமா, நம்ம பலத்துல என்ன முடிஞ்சிடும் நினைக்கிறோம், ஒண்ணும் முடியாது, நம்ம மனசே நம்ம சொல்றதே கேட்கலாம், அப்புறம் எப்படி நம்ம சொன்னா அடுத்ததா கேட்பான், அது யோசனையே பண்றது இல்லையாரும். ஆயிரம் தடவை சொல்ற கேட்டு தொலைகிறாளா அப்படின்னு, அவ கேட்டு தொலையமாட்டான் தெரிஞ்சா நீங்க சொல்லிட்டு இருக்கு, கேட்பானா யாரா சொல்றது, அவ்வளவோ சொல்லியாதா உங்களை பொறுத்த வரைக்கும், நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான், அவன் கேட்கல அது நானும் பண்ண முடியும் அவ்வளவுதான், சேஃபா தப்பிக்கிறதுக்கான ஒரு குறுக்கு வழி இவ்வளவுதான். நான் சொல்றது கடுமையா இருக்கும், ஆனா யதார்த்தம் இதுதான், சொல்லி பார்த்தா அதெல்லாம் திருந்துற கேஸ் இல்லை அப்படின்னா, யார் திருந்துவான்னு பகவானுக்கு மட்டும்தான் விழிச்சு, வேற யாருக்குமே தெரியாது, யார் எப்ப திருந்துவான்னு நமக்கு தெரியாது. இந்துக்காரிக்கு விசாசியன்மா கிடைச்ச பிறகுதான் புத்தி வந்தது, ஆனா அப்ப கூட புத்தி வந்து எடுத்து பாகவதம் கேட்டா சத்கதி அடைஞ்சான். திருத்தராசன் எல்லாம் இழந்த பிறகு கூட புத்தி வரல, வித்திரன் வந்து சொன்னால் புத்தி வந்துடும். அதனால எந்த சமயத்துல வேணா தெய்வ அனுகிரகம் நமக்கு புரிஞ்சு, இவ்வளவு நாள் நம்ம சொல்லிட்டா ஒண்ணும் பிரயோஜனம் நடக்காதீங்க, அது ஏதோ ஒரு நாள் செய்யும். அஜாமியனுக்கு கடைசியில தானே புரிஞ்சு, நாராயணா அவ்வளவு நாள் கத்தின்றது, அன்னைக்கு கத்த ஆச்சரியமா யமதூதர்களை மறிச்சுண்டு விஷ்ணுதூதர்கள் வந்து நின்று பாகவத விஷயம் எல்லாம் சொல்லி நாமஜபம் மகாத்மியம் சொன்னவன புத்தியில உரைச்சு விட்டு, படுத்த படுக்கையா படுக்கையில கிடக்கும் பொழுது ஒரு புத்தி வந்து கொடுத்தான். அப்ப கேட்பாங்க என்ன பிரயோஜனம், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் உளறி கொட்டுவோம், தொடர்களாக ஒரு உலகில் வச்சிருப்போம், கண் கெட்ட பிறகு சூரிய இனிமேல் வந்து என்ன பிரயோஜனம், அப்ப எல்லா விஷயத்திலையுமே ஒரு எல்லைக்கு மேல அது வந்தா பிரயோஜனம் இல்லை, பக்தி மட்டும் எப்ப வந்தாலும் பிரயோஜனம். நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், பக்தி நீங்க உசுறு போகிற சமயத்துல வந்தா கூட அதுக்கு பிரயோஜனம் உண்டு. இப்ப வந்துடுத்தேன், ஆமா தாத்தாக்கு இப்ப புத்தி வந்துடுத்தான், அவ்வளவுதான் பிரிச்சான்னு சாதிச்சிட போறோமா, பகவான பார்த்துடலாமே, அத்தனால அவ்வளவு கோவில் ஏறி இறங்கி அத்தனை ஸ்லோகம் ஸ்தோத்திரம் சொல்லி பகவான பிடிச்சிருக்கான, திடீர்னு ஒரு புத்தி வரும், அந்த புத்தியில பகவத் பிரச்சனம் கிடைச்சது. திருத்தராசன் அஞ்சு நாள்ல மோட்சம் அடைஞ்சுட்டான், அவ்வளவு நாள் வீணா போயிடுச்சு, அவ்வளவு நாள் ஒண்ணும் பெருசா சாதிக்கவே இல்லை, பகவத்கீதை கேட்டு புத்தி வரல, விஸ்வரூப தரிசனம் பார்த்து புத்தி வரல, புத்தரை வந்து சிட்டினால் புத்தி வந்துடுச்சு, எல்லா குழந்தையும் இழந்த பிறகு புத்தி வந்துடுதான். எப்ப யாருக்கு என்ன சமயத்துல சத்புத்தி வரும்னு தெரியாது, அதனால பக்தி எப்ப வந்தாலும் பிரயோஜனம், எப்ப வந்தாலுமே பிரயோஜனம். ஆழ்வார் சொல்றார், யமதூதர் வந்து அழிச்சுட்டு போறா, அழிச்சுட்டு போற வழி பயங்கரமா இருக்கும், நாய்கள்லாம் வந்துட்டு கவ்வுமா, அப்ப கோவிந்தாசன்னா கூட தப்பிக்கலான்ற சரீரத்தை விட்டு யமதூதர்கள் இந்த ஆத்மாவை இழுத்துட்டு போற சமயத்துல கூட கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் சொல்லியாச்சுனா அப்ப கூட சத்கதி அடையலாம். அதனால கோவிந்தா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்ப சொன்னா கூட அந்த ஆத்மா அப்ப கோவிந்தா அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்கோம்னா அப்ப கூட தப்பிச்சுடலாம், அவ்வளவு தூரம் பகவத் கிருப்ப. தெய்வம் காதுன்னு அத்தடி இப்ப பார்க்கலாம், இப்ப பார்க்கலாம், இப்ப பார்க்கலாம், இப்ப பார்க்கலாம், அவ்வளவு சிரேஷ்டம், நீ போகாது. அதனால குமுதவல்லி பரமசந்தோஷப்பட்ட, ஆகா பிரபோ கருணாசாகரா, அவர் விஷயத்தையும் சொன்னார், அவருக்கு என்ன இருக்கோட வைத்தியம் யார் இடத்துல போய் பண்ணிட்டேன், நம்ம திருநெல்வேலி பெருமாள் இடத்துல போய் பண்ணிட்டோம். அவர் தூக்கி வாழ்வு பெருமாளையா பார்த்து அப்பட்டா நண்பர் வழிவா பண்ணி வச்சார். அவர் அழட்டிக்கவே பெருமாளை பார்த்தா, பெருமாளை பார்த்தேன் அப்படி இருந்தா தேஜோமயமா இருந்தா மீலநேக சாமண திருமேனி சாட்சாத் மன்மத மன்மதன் கோடி சூரிய பிரகாசம் வை ஜெயந்தி மனமாரிதாரி பீதாம்பரதாரி ஒருவர் கூட்ட வந்தார் பண்ணார் போனார். அவர்கள் நிஜமாவே பெருமாள், சத்தியமா பெருமாள் தான், உங்களுக்கே சந்தேகம் இல்ல, உங்களால பார்க்க முடியாது. அவருமே வந்தார் காட்சி கொடுத்த, அவ்வளவு அது கூட பெரிய வலை இல்லை. நான் தெரிஞ்ச ஒரு டாக்டர் உண்டு, பரம நாஸ்திகன், ஆனா நான் அவர் ரொம்ப க்ளோஸ், பெரிய ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப டைரக்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் பேசினா அப்படி பேசிட்டு இருக்கும். அவர் என்ன ஐயா நீ உங்க ராதே கிருஷ்ணாவும் அப்படிங்கிறார். நான் சொல்ல நீங்களும் உங்க வைத்தியம் எப்படி அந்த மாதிரி நாங்களும் அதுவும் அப்படின்னு இப்படி ரொம்ப ரெண்டு ரெண்டுதான் இருக்கும். ஆனா ரொம்ப பிரியம் ரெண்டு பேரும் இருக்கும். அவருக்கு எப்பவுமே இந்த தெய்வம் அவர் அது என்னன்னு ஆசிரி மனைவி அப்படி, அது ரெண்டு பரமநாஸ்திகவாதி, பரமநாஸ்திகவாதி இவரையாவது ஒரு ஓர் அது அதோட மோசம். ஆனா ரொம்ப பிரியமா இருப்பான் ஆச்சரியமா. ஒரு தடவை அவரும் அவருடைய ஃப்ரெண்ட் அவர் பரம ஆஸ்திகவாதி இதெல்லாம் அப்படி நடக்கு நாட்டில் பகவான் சேர்த்து வைப்பான். ஏன்னு அப்படிதான் விழிச்சோம், சம்பந்த சம்பந்தம் இல்லாத சேர்த்து வைப்பான். அப்பதான் ஒரு புது ருச்சி, இந்த அவியலே அப்படிதானே, சம்பந்தம் இல்லாதெல்லாம் ஒன்னா போட்டு அவர் புது ருச்சி அவியல் மாதிரி வராது அப்படின்னு. அது என்ன ருச்சி நீங்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியல, அதான் உண்மை. எல்லாத்தையும் போட்டு சம்பந்தமே இல்லாமல் நாம நாக்கு வித்தியாசமா ருச்சி தரும் அவ்வளவுதான். அவரும் அவர் ஃப்ரெண்டு தான் திருப்பதி போயிட்டா, இவர் திருப்பதி போவார் வருஷா வருஷம். எதுக்குன்னா கிளைமேட் நல்லா இருக்கும், இன்னும் பொல்யூட் ஆகலப்ப அதனால போயிட்டு வருஷா வருஷம் மிஸ் பண்ணாம திருப்பதி போவார். இதெல்லாம் வந்து ஆச்சரியம், பகவான் பார்க்க நினைச்சு போற வரைக்கும் கிளம்பவே முடியாது, லீவு கிடைக்கல, உடம்பு முடியல, ஆத்திர பிரச்சனை என்னமோ சொல்லுவோம். இவர் அவ்வளவு பிஸி, ராத்திரி ஒரு மணி வரைக்கும் பேஷண்ட்டை பார்ப்பார். அவர் எப்படியோ வருஷம் வருஷம் திருப்பதி போயிருக்கார். அவரு அவர் ஃப்ரெண்டுமா போயிட்டார், அவர் ஃப்ரெண்ட் லைன் என்ன இப்படி போயிருக்கா, நான் ஆசை அப்படி நல்லா சுத்திட்டு இருக்கேன், நீ பாத்துட்டு வா, ஜனங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் பண்றான் பாக்கலாம் அப்படின்னு ஒரு பாத்துட்டு இருந்திருக்கார். அப்ப அப்படியே ஒருத்தன் வந்து என்ன சார் நீங்க பாக்கணுமா, நான் இல்லப்பா இல்லப்பா வாங்க சார் சொல்லி யாரோ சொல்லி ஒரு பிடிச்சி இழுத்துன்னு உள்ள நிக்க வச்சுட்டான். அவர் பாட்டு குறுக்க இவருக்கு ஃப்ரெண்டுக்கு முன்னாடி போய் பாத்துட்டு, ஓ இதுதானா அது, இவருதான் வெங்கடா சரபதியா அப்படின்னு அவர் பாத்துட்டு இருந்தார். நல்லா தான் இருக்காரு அவரு, அவ்வளவு சாதாரணமா நல்ல அலக்காரம், நல்ல செலவு போல இருக்கு, இவ்வளவு நகை அவரு கணக்கு அவர் பார்த்தார். ஆனா அவர் பெருமாள் நல்லா பாத்துட்டார். இதெல்லாம் தான் பகவானுடைய லீல விசித்திரம் வினோதம், நம்பவே முடியாது நம்பவே முடியாது சத்தியம். பத்மநாபர் ஆறாட்டுக்கே பார்க்கணும், நித்தியமே பத்மநாபரை பார்க்க ஒண்ணும் தெரியாது. பத்மநாபர் ஆறாட்டுக்கும் எல்லா முஸ்லீம்ஸும் அண்ணா பார்த்துருவா, பத்மநாபர் ஜம்முன பார்த்துருவா. அதாவது ஆறு மாசத்துக்கு ஒரு ஊர்ல நின்னா போய் பத்மநாபர் பார்த்துட்டு போயிடலாம். டெய்லி காலையில் வேடம் நட அடிச்சிருவாளா, எட்டு மணி நட அடிச்சிருவாளா, ஓடலாமா குறுக்கு வாசல் ஓடலாமா, ஆயிரத்தெட்டு யோசனை ஒரு மனுஷாளு எப்படியாவது பத்மநாபர் பார்த்து அந்த பாடுபடுவோம். அவன் கவலையே வர மாட்டான், கோவிலுக்கு பக்கமே வர மாட்டான், அங்கே நிப்ப ஏர்போர்ட் பக்கத்தில் ஜாலியாக பார்த்து இவரு தான் பத்மநாபர் ரைட். இப்போ அவா அவர் வந்து இன்னொரு ஒரு மணி நேரம் அவன் குளிச்சு பிடிச்சி அப்புறம் திரும்பி வரலவா, ஆல்ரெடி காரிமெண்ட் வருவா அவ பாட்டு. அது வரைக்கும் நின்று பத்மநாபர் ஏர்போர்ட் வரைக்கும் பார்த்துட்டு அவர் போயிட்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அங்கே போயிட்டு இல்லையா அந்த கடையில் எதுவெல்லாம் பண்ணுவான். அப்புறம் கடலை குளிச்சுட்டு வருவார், அவர் வரத்துக்கு ஒரு மணி நேரம் அவன் வீடு போயிட்டு அப்புறம் வரலான்னு டைம் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னு போயிட்டு திரும்பி வந்து பார்ப்பான். பத்மநாபர் வெளில வரும்போது கூட நம்ம நடந்து போய் ஆறுகளும் நடந்து போய் குளிச்சுட்டு ஆறு நடந்து வருவோம். நம்ம கூட அவளுக்கு தான் பரமானுகிரகம், இதெல்லாம் பகவானுடைய விசித்திர லீலா. இது ஏன் நம்ம சொல்ல முடியாது, அவனுடைய காரணம் எல்லா பிரிவாருமே அதுதான் சொல்றான். இது ஏன் அப்படி பண்றான், நம்ம மற்ற இடத்துல ரைட் கேட்கிற மாதிரி பெருமாள் ரைட் கேட்கவே முடியாது. அவன் இப்பதானே வந்தான், நான் எவ்வளவு நாளும் அவன்கிட்ட பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணலான்னு நீங்க கிளாஸ் கேள்வி கேட்கவே முடியாது. கேரள தோட்டத்துக்கெல்லாம் கேள்வி கேட்போம், அவனிடத்த கேள்வியே கேட்க முடியாது. அவன் யாருக்கு கிருப பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த க்ஷணம் பண்ணிடுவான். அது ஏன் அவனுக்கு தான் தெரியும், நம்மால ஒரு கேள்வி எதிர்கேள்வி மறந்தும் கேட்க முடியாது, கேட்கவே முடியாது. அது அவனுடைய கிருப, துருவன் தான் தவமெல்லாம் பண்ணாலும் அவனுக்கு முன்னாடி சுனிதி போறான் ஏன்னு கேட்க முடியாது. தர்மரே கேட்கிற சிசுபாலனுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சது, அவனுக்கு தாங்க முடியல தர்மராஜாவுக்கு, அநியாயமா இருக்கு. சோசன சக்கரத்தை கொண்டு பகவான் தலையை வெட்டினா அந்த ஆத்மா போய் கிருஷ்ணனோட கலந்து கொடுத்தது, ஜீரணமே பண்ண முடியல நாடுது, இவனுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சது, மூணு ஜென்மா கதையெல்லாம் சொல்லி இதனாலே கிடைச்சதுன்ற. அது பகவானுடைய சங்கல்பம், திவ்ய சங்கல்பம், ஆச்சரியம். இவர்களுக்கெல்லாம் பரம ஆச்சரியம், குமுதவல்லிக்கு பரம சந்தோஷம், இவர் பெரிய பக்தன். அதனாலே தான் பெருமாள் பிரத்யட்சமா வந்து தானே பஞ்ச சம்ஸ்காரம் வேற யாருக்கும் கிடைக்கிறது, வேற யாருக்குமே இந்த மாதிரி பகவானுடைய பஞ்ச சம்ஸ்காரம் அவனே பிரத்யட்சமா வந்து பண்ணி வைக்கல. அவர் அழகா சொல்லிட்டார் வைத்தியன், அவர் பரம சந்தோஷப்பட்டான், இன்னும் ஒரு விரதம் உண்டு அப்படின்ட்டார். உடனே திருமங்கைமன் கேட்டார், என்ன அதிகம் சொல்லு, சும்மா லைனா லிஸ்ட் போட்டுனே இருக்கா, எல்லா லிஸ்டும் ஒன்னா சொல்லி பசங்க. இன்னும் ஒன்னே ஒன்றுதா, நித்தியம் 1008 வைஷ்ணவாளுக்கு அன்னதானம் பண்ணணும், சதி ஆராதனம் பண்ணணும், அழகா அவ திருவடி அலம்பி அந்த ஜலத்தை சீகரிக்கணும். ராஜா இவர் ஒரு திருமங்கை மன்னன், அவ்வளவு திமிர்ல இருக்கிறவர், இவரிடத்துல அடுத்தவன் காலில் விழுந்து அவன் கால அலம்பின யாராய் கேட்பார். உடனே ஒரு தூக்கி வாரி போட்டது என்னவே அப்படின்னார். நித்தியம் 1008 வைஷ்ணவாளுக்கு அன்னதானம் பண்ணணும், அவளுடைய திருவடி அலம்பி அந்த ஜலத்தை சீகரிக்கணும் அப்படின்ட்டார். சரி அப்படின்ட்டார். அவர் கூட இருந்த ஆளு தான் சந்தேகம், இவரா சொல்றா அப்படின்னு சந்தேகம். உடனே அவர் சொல்லிட்டார், உடனே அவர் சொன்ன சும்மா சரின்னு சொன்னார், சத்தியம் பண்ணி தரணும். அவர் தெரியும் இவர் எல்லாம் அந்த காம வயப்பட்டு ஸ்திரீகளிடத்துல ஆசை வயப்பட்டு புருஷ 1000 விஷயம் சொல்லுவான், ஆனா அது எல்லாமே பொய்யாத்தான். இந்த சரீரத்தின் மேல இருக்கிற அபிமானத்துல இந்த சரீரம் தான் அவளுக்கு பிராதான்யம், அதுக்கு மேல எது பிராதான்யம். அதில் எப்பொழுதுமே ஸ்திரீகள் சர்வ ஜாக்கிரதையா இருக்கும், அதில் துளி கூட சந்தேகமே வேண்டாம். அதுல இப்பெல்லாம் நான் சர்வ சாதாரணமா அசத்தியம் பண்ணுவேன், சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி, அவளுக்கு சத்தியம் சக்கரை பொங்கல் மாதிரி அதாவது சொல்லிட்டு இருப்பான். சத்தியம் தான் அதுக்கு என்ன பண்ணா போச்சு அப்படின்னு, அது பண்ணா போச்சு அவ்வளவுதான் அவளை பொறுத்தருக்கு, அதனால அதுக்கப்புறம் பெரிய பிரயோஜனம் எல்லாம் கிடையாது. ஆனா அந்த காலத்துல எல்லாம் திருமங்கமன்னெல்லாம் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னு அதை காப்பாத்துவார் சத்தியம்னுட்டார். அவர் சொல்ற, ஆனா என்னை போல கல்யாணம் பண்ணிக்கிற வெளியே பாரு, சும்மா சும்மா தான் சொல்லாது. அவர் சொல்ற, இதுதான் இதுக்கு மேல கிடையாதுன்னுட்டார் குமுதவன். அழகா கல்யாணம் ஆயிடுத்து, கல்யாணம் ஆன அண்ணிலேருந்தே ஆரம்பிச்சதால் 1008 வைஷ்ணவாளுக்கு ததி ஆராதம். ஊரர்களெல்லாம் அதிசயம், பாத்தியா இந்த பொம்பளை பித்தனுக்கு என்னெல்லாம் ஆசைப்பாரு, என்ன சம்ஸ்காரம் பண்ணிட்டானா, என்ன 1008 வைஷ்ணவாளுக்கு அன்னதானம் போடுறானா, எல்லாம் நேரம் களி முத்தி போயிடுச்சு அப்படியே சொல்லிட்டான். எல்லாம் களி முத்தி போயிடுச்சு, வாழ்வை பாத்தியா இவ பெரிய பக்தனா, என்னமோ 1008 வைஷ்ணவாளுக்கு டெய்லி ஆகாரம் போடுறானா, என்னத்தை சொல்றது, இது எங்க போய் முடிய போறதோ தெரியல, தாப்பாரெல்லாம் போட்டு தலையை வெட்ட போறாரோ கையை வெட்ட போறாரோ தெரியல, என்னமோ ஜனங்களும் போயிட்டு எல்லாரும் போகாதீங்க போகாதீங்க. ஆனா எப்படியும் அவருக்கு 1008 வைஷ்ணவா வந்துடுறான். இந்த குமுதவல்லி சொல்ற, அவ பாதத்தெல்லாம் அளந்துங்க, உடனே அவள் எல்லாம் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணிட்டா திருமங்கம் முதல்ல. அப்படி இப்படி ஒரு மரம் நிறைய பேர் கண்டல பயப்படுவான், அவெல்லாம் வந்திருக்கா அப்படின்னா நடுங்கிற அவர் பாத தலம்புறான்னு. அவர் பாதத்துல அவன் அப்புறம் என்ன பண்ணும், தலையை போச்சணும், இந்த ஜனமா பண்ணுங்கோ. உடனே பண்ணின்றார் திருமங்கைமன். அப்புறம் அழகா வாளுக்கு எல்லாம் கதி ஆராதனம் அப்படின்னு நினைச்சு, நல்லா ஒழுங்கா சாப்பிடணும் தெரிஞ்சுதா அப்படின்ட்டு அந்த ராஜா நன்னா சாப்பிடணும், மிச்சம் வைக்காம பசனை இலையா மிச்சம் வைக்கலாமான்னு கேட்டுட்டான். அந்த மாதிரி பயமுறுத்தி பயமுறுத்தி ஒவ்வொரு நாளா நடந்துட்டு இருக்கு. முதல் நாள் இப்படி இருக்கா, ரெண்டாவது நாள் அப்படி போக 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 காத்தால அவர் எழுப்பணும், நேரமாயிடுத்து, பதி ஆராதனம் இருக்கு, பக்தா வருவா எழுந்துக்கோங்க சரி அப்படின்னு எழுந்துப்பார். ஒரு வாரம் ஆச்சு, ஒரு ஒரு மாசம் ஆச்சு, இவர் எழுந்துக்க ஆரம்பிச்சுட்டார், தானாவே எழுந்துக்க ஆரம்பிச்சுட்டார். இதெல்லாம் சத்சங்க பலம், சத்சங்க பலம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கோம், இதுவே சத்சங்க பலம். இல்லாட்டி எல்லாம் வீட்டில் சுகமா கட்டையை சாச்சு புரட்ட விட்டுருக்கு, இல்லாட்டி டிவி பார்த்துட்டு இத்தனை தாண்டி இத்தனை பேர் வந்து இங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காள் அப்படின்னா சத்சங்க பலம். இல்லாட்டி வந்திருக்க போற நிச்சயமா கிடையாது, இதான ஒரு சாக்கு போச்சு. சத்சங்கம் கேட்டா சுகம் நன்னா இருக்கு, ஆத்மாவுக்கு பிரசன்னமா இருக்குன்ன உடனே வரும் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளா இவருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். தாத்தால எழுந்துற ஒரு நாள் குமுதவள்ளி கேட்டா, என்ன ஆச்சு விளசிக்க எழுந்தாச்சு, அதிகாராதனம் இருக்கு இல்லையா அப்படின்ட்டு. சமயத்துல தாத்தால ஏதாவது வேலைகள்லாம் இருக்கும், உடனே அதெல்லாம் சீக்கிரம் எழுந்து பண்ணிடுறார். விளையாட்டுக்கு போவார், இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணுவார், நிறைய வேலைகள் இருக்குமே, எல்லாத்தையும் இப்படி மாத்திக்கிறார். சமயத்துல இவரு எழுந்து குமுதவள்ளி எழுப்பிறார், நேரம் ஆயிடுத்து எழுந்துக்கலையா அப்படின்ட்டு. அவளுக்கு அத்தனை சந்தோஷம், இவ்வளவு தூரம் ஒரு மாற்றம் வருமா அப்படின்னா, அந்த பாகவத சங்கம் பக்தாளோட ஒரு சங்கம் நிச்சயமா பெரிய கிருபை பண்ணும், அத துள்ளி கூட சம்சயமே வேண்டாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர மாசங்கள் அப்படியே போயின்னு இருக்கு. ஒவ்வொரு ஆளா வரா இப்பெல்லாம் வைஷ்ணவாவை பார்த்து அழகா சாப்பிடுங்க, நன்னா சாப்பிடுங்க, சரியா இருக்கா, உப்பு சரியா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நன்னா சாப்பிடுங்க, ஏன் குறைவா சாப்பிடுற, ஏதான துக்கம் உண்டா, ஏதான தேவைகள் இருக்கா, அப்படி கேட்டு எல்லாம் பழக ஆரம்பிச்சுட்டார். குமுதவல்லிக்கு ரொம்ப சந்தோஷம், பகவானே இவர் அப்படியே பக்குவப்படுத்திடுறாப்பா, நிஜமாவே பிரார்த்தனை பண்ணுங்க. ஸ்திரீகள்லாம் புருஷா பக்குவப்படணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க, அதாவது ஒண்ணு பக்குவம் வராது, நீங்களும் அப்படி பக்குவ சிக்காமணிகள் நடப்பா. யாரும் பக்குவ சிக்காமணிகளே கிடையாது, எல்லாம் நீங்க ஒரு மூணு படி முன்னாடி இருப்பால் அவ ரெண்டு படி பின்னாடி இருப்பா, சமயத்தில் தெரியாது, 25 படி அவன் முன்னாடி இருப்பா, நீங்க ஒரு 50 படி பின்னாடியும் இருப்பது தெரியாது. எல்லாருக்குமே அவளுக்கு தான் பெரிய பக்தன், பக்தின்னு ஒரு அபிமானம் வந்துடுறது, அப்படி வரவே கூடாது. இன்னும் பக்தி பண்ணணும், இன்னும் பக்தி பண்ணணும், இன்னும் பக்தி பண்ணணும்னு ராஜா இருந்தான். அவன் வைஃப் அப்பதாலும் நாசகமே பண்ணிட்டு இருப்பா ராணி. ஒரு நாள் ராஜா காத்தால எழுந்தான், ஒரே ஊரே அலங்காரம் பண்ணிருக்கா, பெரிய அன்னதானம். ராஜா கேட்டா என்னமா சின்ன விசேஷம், ராணி சொன்னா ரொம்ப நாள் என்னோட பிரார்த்தனை நிறைவேறிடுத்து. என்ன நிறைவேறிடுது, என்ன விஷயம் சொன்ன, நேற்று ராத்திரி நீங்க தூக்கத்துல தரளும் பொழுது ராமான்னு சொன்னேள், எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்ட்டான். உடனே ராஜா நீ எப்ப கேட்டாய் அப்படின்னா, நேற்று ராத்திரி நீங்க தரளும் பொழுது நான் முழிச்சுட்டு இருந்தேன், அதனாலதான் இவ்வளவு நாள் என்னோட பிரார்த்தனை நிறைவேறிடுத்துன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் கோலாகலமா எல்லாம் நடந்துட்டு இருக்கேன். ராஜா கண்ணம் மூடினா துப்புன்னு கீழே விழுந்துட்டான், உசுறு போயிடுச்சு. உடனே ராணி பார்த்தா என்ன ஏதுன்னு தெரியல, அப்ப சொல்லிட்டான் ராஜா, அங்க உசுறு போறதுக்கு ராஜாவே சொல்லிடுறான், ஆஹா இத்தனை நாள் என் பக்தி யாருக்கும் தெரியாம ரகசியமா இருந்தது, இன்னைக்கு வெளியில தெரிஞ்சு கொடுத்தா இனிமேல் எல்லாரும் என்ன கொண்டாடுவாளு, அம்பா வந்துருமோ, வேண்டாண்டா ராம ஐஷன் நெஞ்ச பிடிச்சா விழுந்துட்டான். அவன் உள்ளுக்குள்ள இந்த பக்தி யாருக்குமே தெரியும், அதனால யாருக்கு பக்தி இருக்கு யாருக்கு பக்தி இல்லைன்னு நீ யாரும் சர்வே பண்ணினா கண்டுபிடிக்கவே முடியாது. பகவானுடைய லீலைகள் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஏதோ தொட்டதுக்கெல்லாம் சொல்லுவோம், கும்பல மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ஆண் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டம், துர்லபம். ஆச்சரியம், திருமங்கை மன்னன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டு வரா, வைஷ்ணவாளுக்கு எல்லாம் பரமசந்தோஷம், நிறைய பேர் வர ஆரம்பிச்சாச்சு. நித்தியம் ததி ஆராதனம், எப்படி பத்மநாபருடைய சன்னதியில நித்திய பிரசாதம் அவ்வளவு கூட்டம் நிக்கிறேன், அவள் பாடு வந்து வந்து நிக்கிறா, பத்மநாப பிரசாதம் பத்மநாப பிரசாதம், எல்லாரும் சாப்பிடணும், சாப்பிடறதே பரம பாக்யம். அதை பார்த்தா இருக்கிறவாளும் சாப்பிடுவா, இல்லாதவாளும் சாப்பிடுவா, ஊருக்கு வந்தவாளும் சாப்பிடுவா, ஊர்லயே இருக்கிறவாளும் சாப்பிடுவோம். ஆனால் பத்மநாப பிரசாதம் இல்லாத அவள்லாம் பணக்காரா இருக்கிறவா அப்படின்னு நம்ம சொன்னா கூட பகவானுக்கு முன்னாடி எல்லாருமே பிச்சைக்காரா தான். லௌகீகத்தானா அவள் பெரிய ஆளா இருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், ஆனா பத்மநாபன் முன்னாடி கவனிச்சோம் அப்படின்னா எல்லாருமே லோகத்துல பிச்சைக்காரனான பிரம்மதேவர் முதற்கொண்டு இந்திரன் வரைக்கும் எல்லாருமே பிச்சைக்காரர்கள் தான். பகவான் மட்டும்தான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தர், கொஞ்சம் கொஞ்சமா அழகா மாறிண்டே வரார் திருமங்கை முன்ன. ஒரு ஸ்தித்தியில அவர் கையில் இருக்க தனம் எல்லாம் தீர ஆரம்பிச்சுடுது, ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கப்ப பணத்தை எடுத்து ததி ஆராதனம், ததினா அடியவர்கள் அவர் ஆராதனம் பண்றார், அதனாலதான் கொடுத்துக்கலாம் சொல்லி ஒரு வாட்டுக்கு கப்பம் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டான். நாட்கள் மாசங்கள் போயிட்டே இருக்கு, இந்த பணம் பட்டுவாடா அவர் பண்ணவே இல்லை. ராஜா கணக்கெல்லாம் பார்த்தான், இந்த மாதிரி திருமங்கை மன்னன் ரொம்ப மாசமா பணம் கொடுக்கறதில்லை அப்படின்னு தெரிஞ்சது. உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது ஆள் அனுப்பினான் ராஜா. ஆளும் வந்தான், அவர் எல்லாம் சொன்னார், அதெல்லாம் கிடையாது இப்பொழுதே பணம் தரணும்னு சொல்லி இவர் நெருக்க ஆரம்பிச்சார், சண்டை போட்டு அவரை துரத்திட்டார், இவர் ஏற்கனவே வீரன். உடனே ராஜா அப்படிலாம் பண்றானா, சரி போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு 15 பேர் அனுப்பினான். இவருக்கு ஆடல்மா அப்படின்னு ஒரு குதிரை உண்டு, அந்த குதிரை மேல ஏறி ஜம்முன்னு சண்டை போட்டு அத்தனை பேரையும் துரத்திட்டார். உடனே ராஜா பார்த்தா இவரிடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, நம்மளே சண்டைக்கு போவோம் சொல்லி அந்த சோழ ராஜனு இவரிடத்துல யுத்தம் பண்ண வந்துட்டான். நம்ம ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள், ஆனாலும் சண்டைக்கு வந்துட்டான், பெரிய சண்டை நடக்கிறது, சோழ ராஜனும் தோத்து போனான் அவரிடத்துல. உடனே ராஜன் பார்த்தேன் இவரை தந்திரத்தினால தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உடனே திருமங்கை மன்னன் தோல் மேல கையெல்லாம் போட்டுட்டாப்பா, நீ பணம் கொடுக்கலன்னு தான் நான் சண்டை போட்டேன், மற்றபடி உனக்கு எனக்கு என்ன பணத்தை கொடுத்துட்டா போது ராஜாங்க நடத்த வேண்டாமா? உடனே இல்லை கொடுத்து விடுறேன், சரி நம்ம ஆள் ஒருத்தர் நிற்க வச்சுட்டு போகிறேன், நீ பணம் வந்தோடனே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட ரகசியமாக ராஜா சொல்லிட்டான். எப்போ ஃப்ரீயாக இருக்காரு, எப்போ ரகசியமாக தனியாக ஆள் இல்லாமல் இருக்காரோ, ஆயுதம் இல்லாமல் ரகசியம் பண்ணி இந்தியாவை வச்சுடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். இப்படியே போயின்ட்டு இருக்க காலம், ஒரு நாள் இவர் ஒரு கோவிலுக்கு போனார். அவர் கோவிலுக்குள்ள தனியாக போகும்போது அந்த கதவெல்லாம் பூட்டி தாவப்பா போட்டு அவர் ரகசியம் பண்ணி வச்சுட்டான். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தப்படுறார். ஆனால் சதியாராக நடக்கணும், உள்ள வேற அடைச்சி வச்சுட்டா, இந்த மாதிரி வச்சுட்டா எப்படி பாகவத கைங்கரியம் பண்ணுறதுன்னு வருத்தம் வந்துடுச்சு. உடனேயே அப்போ பகவானுக்கு முதல் தடவையாக பிரார்த்தனை பண்ணுறேன், அது வரைக்கும் தனக்காக ஒரு நாள் கூட பிரார்த்தனை பண்ணாதவர் திருமங்கை மன்னன். அன்னைக்குன்னு ஒரு பிரார்த்தனை எடுத்து அவருக்கு என்ன பண்ணுறது, எல்லோரும் கை கூப்பா தானா கையை அந்த எப்பொழுதுமே அந்த முடியலை அப்படின்னா கை கூப்பம் வந்துடும். அது வரைக்கும் கூட கை கூப்பம் ஒரு அகம்பாவம் இருக்கும், கோவில் அப்படி கை கூப்பம் இப்படி வச்சுப்போம் இப்படி வச்சுப்போம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். நிஜமாக முடியலை, நமக்கு வேற வழி தெரியலை அப்படின்னா ரெண்டு கையும் அப்படி கூப்பிடும், அழகாக அப்படி கை கூப்பி பிரார்த்தனை பண்ணுவோம். அஞ்சலி பரம முத்ராட்சிப்தம் பவதி தேவ பிரசாதனி, கருட புராணத்தை சொல்றா. இந்த கை கூப்பிடும் இல்லையா, இது வந்து மோட்சம் வரைக்கும் சம்பாதிச்சு கொடுக்கும். பத்மநாபர் முன்னாடி போய் கை கூப்பி பத்மநாபா அப்படின்னா இக பர சுகங்கள் எல்லாம் தேடிட்டு வந்துடும். அதாவது கோவில் போயிட்டு வெறுமை வரணும்னு நினச்சிட்டு இருக்கோம், கோவில் போகும்போது பணம் எடுத்து போனேன், இன்னைக்கு என்ன பிரசாதம் இல்லை, இன்றைக்கி யாரும் தரல அப்படின்னு சரியாக பகவானை பார்த்துட்டு நம்ம இறங்கும் பொழுது இக பர சுகங்கள் பின்னாடியே நாய் மாதிரி ஓடி வரணும். என்ன ஞாபகம், அவர் பத்மநாபரை பார்த்துட்டு வரும்போது எல்லாம் எல்லா நல்லவர்களும் நம்ம பின்னாடியே குடு குடு குடுன்னு ஓடி நம்ம வந்து உட்காந்துரு, பாபா தான் பத்மநாபர் அனுப்பியிருக்கா அப்படின்னு வந்து நமக்கு முன்னாடி எந்த செட்டில் ஆகி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது. கண்ணுக்கு தெரியறது இல்லை, நம்ம எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரியறது தான் பிரயோஜனமாக பகவத் அனுகிரகமாக நடக்கும். பல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது. நம்ம மூதாதர்கள் எவ்வளவோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கா, சத்காரியங்கள் பண்ணியிருக்கா, அதோட பிரயோஜனம் தான் இன்றைக்கி நம்ம நன்னா இருக்கும். இது கண்ணுக்கு தெரியாது. நம்ம பேங்க்கில் பணம் போடுறது அதெல்லாம் இல்லை, அவளுடைய ஆசீர்வாதம், அவள் பண்ண புண்ணியம், அவா பண்ண நாமஜபம், அவா பண்ண கைங்கரியம், அவா கேட்ட சத்சங்கம் எல்லாம் இன்னைக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு. அதனாலதான் ஒரு திருக்கார்த்திகை திருமங்கையாழ்வார் திருநட்சத்திரத்தை அன்னைக்கு மகாத்மாவுடைய வைபவத்தை நம்ம கேட்டுருக்கோம், இல்லைன்னா கேட்க முடியும். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு புண்ணியம், இது கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நம்ம எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரிய விஷயங்கள்லாம் இப்போ வேலைக்கு போகிறோம்னா மாசா மாசம் சம்பளம் வரும், கண்ணுக்கு தெரியும். 30 நாள் கோவில் போனால் என்ன கிடச்சது அப்படின்னு கேட்கணும். 30 நாள் கோவிலுக்கு போனது எவ்வளவோ புண்ணியங்கள், ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கான நல்லவைகள் நடக்கிறது. இந்த ஒரு ஜென்மாவோட முடியலை, நல்லா ஞாபகம். துருவன் 6 மாசம் காட்டில் போய் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயின் ஜபிச்சான். 36,000 வருஷங்கள் அவன் மோட்சம் போற வரைக்கும் எல்லாம் கிடைச்சது, மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போயிருக்கும். இந்த 6 மாசம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொன்னது அவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்தது. நம்ம எப்பயோ கோவில் போனதான் இன்றைக்கி நமக்கு பிரயோஜனம் கொடுத்துருக்கோம். எப்பயோ சின்ன வயசில் குழந்தையாக இருந்து அம்மாவை இருந்து தாய்ப்பால் சாப்பிட்ருக்கோம், அது இன்னி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கு. நம்ம சரீரம் விழ வரைக்கும் அந்த தாய்ப்பாலுடைய பலம் உடம்புல இருந்துட்டு தான் இருக்கு. அதுபோல பகவானுக்குள்ளே நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனை, கோவிலுடைய கோவில் பூஜை எல்லாமே பிரயோஜனம் கொடுக்கும். அதில் வீண் போகவே போகாது. நீங்கள் ஒரு தடவை போனால் கூட அந்த கோவிலுடைய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும், சந்தேகமே. அதனால தான் பெரியவாள்லாம் திரும்ப திரும்ப கோவில் போங்கோ கோவில் போங்கோ கோவில் போங்கோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காரணம் இருக்கு. திருமங்கை ஆழ்வார் முதல் முறையாக கையை ஊக்குண்டு பிரார்த்தனை பண்ணார். இந்த மாதிரி கதி ஆறாவது நின்று வேடப்படாது, நிறைய பணம் கிடச்சதுன்னா நன்னா இருக்கும், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்துட்டோம், நித்தியம் பாகவத கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இப்போ ஆர்த்தனை பண்ணி அவர் பாடு உட்காந்துட்டார். தூங்கிட்டார், சொப்பனத்தில் தெய்வம் வந்துடும், அழகாக காட்சி கொடுத்துட்டு இந்த மாதிரி என் ஊருக்கு வா நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு. உடனே அவர் கேட்டார், நீ யாரு, நீ எந்த ஊர் ஆடு, அதை முதல்ல சொல்லுங்க. அவர் தெரியாது. உடனே சொப்பனத்தில் காட்சி கொடுத்த தெய்வம் சொல்லிடுத்து, நான் வரதராஜன் காஞ்சிபுரம் அப்படின்ட்டார். பகவான் தேடி வராம் நம்மளாம் சத்தங்கத்தை கேட்டு போய் காஞ்சிபுரம் போவோம், ஸ்ரீரங்கம் போவோம், திருப்பதி போவோம். இவர் யாருமே தெரியாமல் அவர் வந்து காட்டு நம்ம ஊருக்கு வா நான் உனக்கு எல்லாம் தெரியும், தெய்வம் வருதான். ஒரு கையை கூப்பிட வரதராஜன் பார்த்தா நமக்கு ஒரு பெருமை கிடைக்கணும்னு அவர் பாடு சம்பளத்தை வந்து நான் தான் காஞ்சி வரதராஜன் அப்படின்னு இருப்பேன். எப்படி நினைச்சு பாருங்க, பகவானே செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் தான் வரதராஜன் ஹாய் அப்படின்னு அதனால இப்ப வரத ஹாய்னு கை வச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது பெருமாள் கோவில்லாம் போய் பெருமாள் கை இருந்தா ஹாய் நம்மள அப்படிதான் ஹாய் அப்படின்றது பெருமாள் ஹாய் அப்படின்ற மாதிரி கை வச்சு வருந்தாது வரதான் கையிலே எழுதி வச்சிருவார். மா சுச்சக ஆச்சரியம் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக வருந்தாதே அப்படின்னு கையில் எழுதிச்சுட்டு அந்த வரம் தரும் ராஜன் காட்சி கொடுத்துட்டார். இவருக்கு கண்கள் ஆனந்த பாஷம், நீ காஞ்சிபுரம் வா, உனக்கு வேண்டியதான தனத்தை நான் தருகிறேன் அப்படின்னு. உடனே இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா, அவனிடத்துல திருமங்கம் சொன்னார், இந்த மாதிரி காஞ்சிபுரம் நைஷிண்டு போ, அங்க ஒரு இடத்துல நிறைய தனம் இருக்கு, நல்லா தரேன் அப்படின்ட்டான். உடனே அவன் ராஜா இடத்துல போய் கேட்டான், இந்த மாதிரி இவர் சொல்றாரு ராஜா அழிச்சுட்டு போ, ஆனா ஜாக்கிரத நம்புறதுக்கு இல்லை, உன்னை கொண்டு இங்க காஞ்சிபுரத்தை புதைச்சிட போறார், சர்வ ஜாக்கிரதையா அவர் அழிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லு. பெரிய பட்டாளத்தெல்லாம் கூட்டுண்டு இவர் அரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு காஞ்சிபுரம் அவர் தான் முதல் முறையே காஞ்சிபுரமே போறார். காஞ்சிபுரம் போறார், எங்க போய் எங்க பேர்றது, கோவிலுக்கு எல்லாம் போறா, வரதான பார்த்தா வரதா ஒன்னும் பேசவே இல்லை, சொப்பனத்தை ஆசாமி நேரம் பேச வேண்டாமா, அவர் கண்டுக்கு வேலை ரொம்ப வருத்தப்பட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கார். உடனே கோவில் எங்கடா அது இன்னும் ஒரு ஏதோ சொன்னாரு, எங்க தனம் கிடைக்கும் இப்படி இப்படி தேடிட்டு இருக்கார். அப்படி உட்கார்ந்தார் கொஞ்சம் கண் அசந்தார். உடனே திரும்பவும் வரதராஜன் சொப்பனத்தை வந்தார், வேகவதி நதிக்கரையில இந்த இடத்துல தனம் இருக்கு இருக்கார். உடனே நம்மளும் கோவிலுக்கு போய் கண்ணை மூடிங்க தெய்வம் கிடைக்கும் நினைச்சு, அது பவ சங்கல்பம் அந்த பக்தி. உடனே ஆஹா சத்சங்கஜன் அப்படி கண்ணா சந்தா தெய்வம் சொப்பனத்தை வந்து வரதராஜ் நான் தான் வரதராஜ் சொல்லுவாள் நினைக்காது, அதெல்லாம் குழுக்கு. நீங்க சத்சங்கத்தை தூங்கினா அதுக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் தெய்வம் வந்தா அப்புறம் தெய்வம் ரொம்ப பாவமா போகுது, தெய்வத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. இவர் பக்தன், இவர் பாகவத கைங்கரியம் பண்ணணும்னு கேட்டதுனால தெய்வம் தானா வந்தது, இவரை தேடிட்டு வந்துடுச்சு. உடனே வேகவதி நதிக்கரைக்கு போறான், சந்தோஷம் நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணதில்லை, எனக்கு இவ்வளவு பண்றியே. அழகா வேகவதி நதிக்கரையில போய் பகவான் ஒரு இடத்த காட்டி அடையாளம் சொல்லிட்டு ஒத்த மரத்துக்கு பக்கத்துல எல்லாம். உடனே அழகா அங்க போய் தோன்றார் 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 தோன்றார், தண்ணி தான் வருது, ஒண்ணு தனம் கிடைக்கல. உடனே பக்கத்துல சொன்னா சொன்னது அவன் கேட்டுட்டு இருக்கான். இவர் சொன்னார், இல்லப்பா இருக்கு இடம் மறந்து போயிடுது, நான் திரும்பி உக்காந்து என்னடா வரதா, கஷ்டப்பட்டு அங்கேயிருந்து கூண்டு என்னடா விளையாட்டு விளையாட்டா, எங்கதான் தனம் இருக்கு, உங்ககிட்ட இருக்கா இல்லையா சொல்ல வேற ஆளை பார்க்க வேணுட்டார். உங்ககிட்ட இருந்தா சொல்லு, இல்லைன்னா எத்தனையோ பேர் இருக்க யார்கிட்டயோ கேட்டுக்கிறேன், அந்த என்ன தைரியம் பாருங்க, நீ வேணா இன்னொரு ஆள் இருக்காள் அப்படி, அதாவது பரதராஜன் திருநறையூர் பெருமாள் ரங்கலம் எல்லாம் ஒண்ணுதான், அது பகவான் பிளாக்மெயில் பண்றாரா, நீ தெரியா இல்லையா நான் திருப்பி ஒரு ஆளை பாத்துக்கிறேன், அவருக்கு நிறைய பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன நீ பண்ண போற அப்படின்னா திரும்பியும் பரதராஜன் காட்சி கொடுத்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே அந்த இடத்துல பெரிய பெரிய தனம் கிடைக்கிறது திருமங்கம் அண்ணனுக்கு, அவருக்கு தூக்கி வாரி போடுறது கண்கள்ல ஆனந்த பாஷ்மம், வரதா அஜமாவே நீ வரதராஜன் அப்படின்னு கொண்டாடினார். அந்த மா தனத்தை எடுத்துட்டார், எடுத்துட்டு உடனேயே அந்த ராஜனுடைய ஆள் இருக்கானே அவனிடத்துல கொடுத்தார், இந்தாடா அப்பா பட்டி முதல் மாதிரி போ, அவ்வளவு தனம் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் அவன் வச்சிருந்தா ஒரு இனிமேல் சில கவலையே பட வேண்டாம், அவ்வளவு தூரம் சதி ஆராதனம் பண்ணலாம். உடனே தனத்தெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டார். குமுதவல்லிக்கு பரம சந்தோஷம், நடந்ததெல்லாம் சொன்னார், அம்மா இத்தனை தூரம் பகவான் எனக்கு காட்சி கொடுக்கிறான்னா நீ அன்னைக்கு சொன்ன பாத்தியா பாகவதனா இருந்தா கல்யாணம் பண்ணிட்ட அந்த வார்த்தை, இத்தனை தூரம் எனக்கு பகவானுடைய திருக்காட்சி கிடைச்சது அப்படின்னா சொல்ல அவசியம், அது உங்களுடைய பக்தி, நான் எனக்கு அப்படி இருந்தா சௌகரியம்னு நான் சொன்னேன், உங்க நல்லதுக்காக நான் ஒண்ணும் சொல்லல, நீர் பாகவதனா இருந்து நித்தியம் சதியாராதனம் பண்ணா எனக்கு புண்ணியம், வேணா பர்த்தா பண்ணக்கூடிய புண்ணியத்துல பாதி பெண்டாட்டிக்கு உண்டுன்னு சாஸ்திரம், அதனாலே நான் எனக்காக சொன்னேனே ஒழி உமக்காக சொல்லாலேன்னு திருமங்கமன் சிரிச்சார். நீ யாருக்காக சொன்னியோ ஆக வந்து ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் இருக்கு, ஒரு ஆலோசனை சொன்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரா மாதிரி சொல்லப்படுது, ரெண்டு பேருக்கும் சுகம் வரும்படியா புண்ணியம் வரும்படியா நல்லது சம்பவிக்கும்படியா சொல்லணும், சமயத்தை ஏடாகூடமா ஏதாவது சொல்லிடுவோம். அப்புறம் வந்து நீ அன்னைக்கு சொன்னதானே நான் பண்ணேன் அப்படின்னு கேட்டான், நான் சொன்ன உங்க புத்தி எங்க போச்சு அடகா வச்சேள் அப்படின்னு சேஃபா தப்பிச்சுக்கிறது, நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன், நான் தான் சொன்னேன் சரி நீ முட்டாள் மாதிரி ஐடியா கொடுத்த வாஸ்தவம் நான் முட்டாள் தான், உங்க புத்தி எங்க போச்சு அப்படின்னு அவன் நீ முட்டாள் சொல்லாம சொல்றதா தான் ஒரு விஷயம் சொல்றோம், ஒரு ஆலோசனை பண்றோம் அப்படின்னா எல்லாருக்கும் சுகம் தரும்படியான காரியமா இருக்கு. அதுவும் பாரியன்றவள் அப்படிப்பட்டவளா இருக்கணும். அழகா திருமங்கமனனுக்கு அந்த பாக்கியம் ஜோரா அழகா அவர் சொன்னதற்கு இந்த ராஜனுடைய ஆள் இந்த பணத்தை கொண்டு போய் ராஜனிடத்துல கொடுத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு தெரிஞ்சு இது வரதராஜன் கொடுத்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா வரதாவரதான் கோவிலுக்கெல்லாம் போனார். உடனே ராஜா பார்த்தா இவர் பரம பாகவதர் பார்த்தா உடனே ராஜா வந்தான். இல்லப்பா இந்த தனத்தை நீயே வச்சுட்டு ததி ஆராதனம் பண்ணு, நீ இனிமேல் எனக்கு கப்பமும் கட்ட வேண்டாம், நீ பாட்டுக்கு பாகவத கைங்கரியம் பண்ணு. இது வேற பகவான் இதை எடுத்து நாட்டையே கொள்ளை அடிச்சுட்டாருனா பக்தா இடமே வாங்கிட்டு. ஆனால் நிறைய அந்த மாதிரி நட புராணங்களில் நிறைய கதைகள்லாம் காண கிடைக்கிறது. பாகவதத்திலேயே ஒரு ராஜா கணத்தில் ஓனானா இருக்கான்னு ஒரு கதை உண்டு, கிருஷ்ணனுடைய லீலையில் உண்டு, துவாரகாலியார். அப்போ ஏன் நீ ஓனானா ஆனாய் அப்படின்னு பகவான் கேட்க அப்போ அவன் சொல்கிறான், ஆச்சரியமாக பிராமணாளுக்கு நான் மாடு கொடுத்தேன், ஒருத்தர் கொடுத்த மாடு மாறி போய் இன்னொருத்தருடைய திரும்பி இவனுடைய மந்தைக்கே வந்துடுத்து, இவன் திருப்பி ரெண்டாவது பிராமணாளுக்கு தானத்தை கொடுத்துட்டான். அது ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்த மாடு அவனுக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது, அது பாட்டுக்கு இவன் மந்தை வந்து சேர திரும்பியும் ஒரு 500 மாடு தானம் கொடுக்க ஒரு எடுத்துட்டு போவாரு. முன்னாடியே ஒரு இது ஏன் மாடு உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல இவர் அவன் தான் கொடுத்தான்னு சொல்ல ரெண்டு பேரும் இவங்கடத்த நியாயத்துக்கு வரான் சொன்ன தெரியாமல் நான் பண்ணிட்டேன் நான் மன்னிச்சுட்டுங்கோ இதுக்கு பதில் ஒரு எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த மாடு தான் அவன் எவர் சொல்ல எனக்கு இந்த மாடு தான் அவன் எவர் சொல்ல கடைசியில் ரெண்டு பேரும் அந்த மாடு வேண்டான்னு சொல்ல இந்த சந்தையில் அவன் உசுறு போக அவன் ஓனானா மாறினான் அப்படின்னு சொல்லி பாகவதத்தில் காண கிடைக்கிறான். அதாவது அப்போதான் எல்லா யாதவாலும் நடுங்கிறாள் வந்தே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கான்னு காண கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ராஜா பார்த்தான் உடனேயே திருமங்கமனோட பணத்தெல்லாம் கொடுத்துட்டு நீ கதி ஆராதனம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். திருமங்கமனன் பார்த்தார், வரத உன்னுடைய தனம் பக்தாளுக்கு தான் செலவு பண்ணு, நீ தீர்மானம் பண்ணியிருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட சத்தியம். நம்ம கையால் பாகவத ஆளுக்கு ஏதான பண்ணோம், நம்முடைய பணம் இல்லை, அது பகவானுடைய பணம், நம்ம வழியா போய் பாகவத ஆளுக்கு செலவாகிறது. நன்னா ஞாபகம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறுனி உகந்தேரோ ரெம்பாவார். நம்ம ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதான பாகவதாளுக்கு ஏதான பண்றோம்னா அது பகவானுடைய பணம், நம்ம வழியாக பாகவதாளிடத்திலே போய் சேர்றோம். இந்த போஸ்ட்மேன்லாம் மணி ஆர்டர் கொண்டு வந்து கொடுப்பேன், 10 வீட்டோட மணி ஆர்டர், 50,000 பணம், 60,000 பணம் எல்லாம் இருக்கு, எல்லாம் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போவோம். இது யாரோ அனுப்பினா யாருக்கோ போய் ஆனால் கொண்டு வரதோ. அதுபோல நம்ம பகவானுக்காக பண்ணக்கூடிய கைங்கரியங்கள், பாகவதாளுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுக்கு செலவு பண்ணக்கூடிய தனமெல்லாம் ஏற்கனவே தெய்வம் நம்மிடத்துல கொடுத்து வச்சு செலவு பண்ணும். சமயத்தில் அப்பா அம்மாவா குழந்தைகிட்ட பைசா கொடுத்துப்பா வச்சுக்கோ அவசர கொடுப்பாள் அந்த மாதிரி பாக்கெட் மணின்றோம். அந்த மாதிரி பாகவதாமணி நம்ம கிட்ட இருக்கு, பாகவதாருடைய பணத்தை தெய்வம் நம்மிடத்துல கொடுத்து வச்சிருக்கு, கால கணத்துல அதை செலவு பண்ண வைக்கிறோம். ஆச்சரியம். அதனால பரம சந்தோஷப்பட்டார் திருமங்கை மன்னன். பதி ஆராதனம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, ஆனா அந்த பணமும் தீர்ந்து போச்சு. அவ்வளவு நாள் தான் அன்னதானம் பண்ணிட்டு இருக்க முடியும், ஆறால முடியும் தொடர்ந்து பிரச்சனையே இல்லாம அன்னதானம் பண்ணவா இங்க யாருமே கிடையாது. எங்கேயாவது பணம் முடக்க வந்தே தீர்வல, துளி கூட சம்சயமே வேண்டாம். அந்த மாதிரி திருமங்கை மன்னனுக்கும் பணம் முடக்கம் வந்துடுத்து. ராஜாவும் இப்ப கப்ப பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். இப்ப இதோ நிறைய பேர் வர ஆரம்பிச்சு விட்டான், சந்தோஷமா கொடுத்துட்டு இருக்கா, மொட வந்துடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இது முடங்கிடப்படாதுன்றதுல தீர்மானமா இருந்தா அவருக்கு மந்திரிகள் உண்டு. நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான், தோலா வழக்கன், மர நுனி ஏறுவான், பேரே பயங்கரமா இருக்கும். 5 மந்திரிமார்கள் உண்டு. ஒருத்தன் பேரு நீர்மேல் நடப்பான், தண்ணி மேலே நடந்து போவான், அப்படி ஒரு பலவான், நீர்மேல் நடப்பான். இன்னொருத்தன் நிழல் ஒதுங்குவான், இவன் யாரையாவது எங்கேயாவது போக விடாம தடுக்கணும் அப்படின்னா அவளை போய் பிடிக்க மாட்டான், நிழல்ல போய் இவன் நின்னாலே இவன் நகர முடியாது. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆச்சனையர் பறக்கும் பொழுது ஒருத்தர் நிழலை பிடிச்சி இழுத்தா அப்படின்னு காண கிடைக்கும், ஆச்சரியமா காண கிடைக்கும். அந்த மாதிரி உண்டு, நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான். ஒரு ஒருத்தன் பூ அப்படி ஊதினா பூட்டு திறந்துடும், எவ்வளோ பெரிய பூட்டை காட்ரு இதாக்காரன்னு திறந்துடுவான். நல்ல வேலை இந்த மாதிரி ஆள்லாம் இப்போ இல்லை. தாழ் ஊதுவான், அது தாழ் பூன்னு ஊதினா திறந்துடுவான், தாழ் ஊதி திறந்துடுவான். நீர்மேல் நடப்பான் நிழல் ஒதுங்குவான், இனிமேல் எங்கேயா நிழலை ஒதுங்கினா திருமங்கை மன்னனோட மந்திரியை நினச்சிக்கணும், நிழல் ஒதுங்க பக்கத்தில் யாராவது பார்த்துக்கோங்க வேற நிழல நிற்கிறாளா அப்படின்னு. நீர்மேல் நடப்பான் நிழல் ஒதுங்குவான் தாழ் ஊதுவான், தோலா வழக்க எரியான வழக்கு பண்ணிட்டே இருப்பான், அந்த வழக்கு தீரவே தீர, தோலா வழக்குன்னா தீரா வழக்குன்னு பேர், தோலா வழக்குன்னு தன் மர நுனி ஏறுவான். மர நுனிதான் யாரும் ஏறவே முடியாது, மர நுனி ஏறுவான். அந்த அஞ்சு பேரும் மந்திரிமார்கள், திருமங்கமன் இடத்துல ரொம்ப பிரியமுடையவர்கள். அவர் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் மாறினதுல அவருக்கு பரம சந்தோஷம். அதனால திருமங்கமன் நினச்சுன்னு நமக்கும் புண்ணியம் அப்படின்னு முடிவு பண்ண, அப்படி விபீஷன் நினச்சுன்னு ஒரு நாலு பேர் வந்தா இல்லையா ராமன் இடத்துல, அந்த மாதிரி நமக்கும் திருமங்கமன் விபீஷணன் போல, அதனால நமக்கும் பகவத் அனுகிரகம் உண்டுன்னு அவர் கூட இருந்துட்டு அழகா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அவர் இடத்துல கேட்டுட்டார் திருமங்கமன், இந்த மாதிரி ததிய ஆராதனத்துக்கு தனம் குறையறது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டார். அவள் அல்லா சொன்னா மன்னா மன்னிக்கணும், ஒரே ஒரு வழிதான் என்னன்னா திருடலாம் அப்படின்ட்டா. ராஜனே திருடினா அது நமக்கு இப்ப நல்லா பழக்கம் ஆயிடுச்சு. ராஜ்ய பரிபாலனை பண்றதால மன்னாவே திருடுன்னு இருக்கான், திருடனா திருடுறது கூட மாத்திருக்கிறத உடச்சுதான் திருடுங்க, ராஜ்யத்தையே திருடுற கூட்டம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த மாதிரி திருமங்கமன் இடத்துல சொல்லிட்டா திருடலாம் அப்படின்னு இருக்கா, திருமங்கமன் திருடலாம் அப்படின்னு அவருக்கு பாவம்னு தோன்றதாம். உடனே அவ சொல்லிட்டா, இல்லாத இடத்துல திருடினா குற்றம், கஷ்டப்படுறவாடுத திருடினா குற்றம், நிறைய வச்சுட்டு அடுத்த வாழ்க்கை கொடுக்காத வாழ்ந்த திருடினா குற்றம் இல்லை. ஃபாரின் எல்லாம் ஒரு கதை உண்டு, ராபின் உட் கதை எல்லாம் ஃபேமஸ், எல்லாம் நம்ம திருமங்கமன் கதையோட உள்தான், வேற ஒன்றும் கிடையாது. எதுவுமே விசேஷமா ஏதாவது ஒன்று இருக்குன்னா இந்தியாலேருந்து உருமாறி பேர் மாறி அங்கே போயிட்டு இருக்குன்னு ஆரோச்சிக்கணும், எல்லா விஷயமும் அப்படிதான். அந்த மாதிரி சொன்ன உடனே திருமங்கமன்னனுக்கு இது கொஞ்சம் நல்ல ஐடியாவா இருக்கு, இருக்கிறதா இருந்த திருடலாம் தப்பு இல்லை, அவள் யாருக்கும் கொடுக்காம உபயோகப்படுத்தாம தண்டத்துக்கு வச்சுட்டு இருக்கான், அதனாலே இவரிடத்துல எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அழகா எங்கெங்கெல்லாம் யார் யார் வீடு இருக்கு, யார் யாரெல்லாம் பணம் நிறைய வச்சிருக்கா எல்லாம் கவனிச்சு, அதனால பணம் நிறைய வச்சிருக்காங்க ஜாகிரதையா இருக்கு. ஆச்சரியம், சாஸ்திரமே சொல்றது தனத்துக்கு பார்த்தா நாலு பேர் கொள்ளக்காரா இருக்காங்க, ஒன்று ராஜா டாக்ஸ் போட்டு வாங்கிடுவான், இன்னொன்று திருடன், இன்னொன்று அக்னி தீ வந்துடுது, இப்படி இருக்கு. இந்த நாலாவது யாருன்னு யோசனை பண்ணுது நல்ல எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு நாலாவது ஒரு ஒன்று அது என்ன டெய்லி ஒரு பசங்க வச்சுக்கோ தப்பு இல்லை, டெய்லியதான ஒன்று யோசனை பண்ணி மூலைய புரியல சொல்லுவோம். இந்த மாதிரி நாலு கொள்ளையர்கள் உண்டு, அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கை மன்னன் போய் ஒவ்வொருத்தரிடத்துலயோ இந்த மாதிரி பணம் அதிகமா இருந்து உபயோகம் இல்லாம இருக்கு. சரியா யார் திருடன் அப்படின்னு சில இடங்கள்ல பெரியவாள்லாம் சொல்லிருக்காரு, பூசா கண்டுபிடிச்ச லாஜிக் இல்ல, சாஸ்திரங்கள் புராணங்கள் இதுல எல்லாமே காண கிடைக்கிறது. தன்னுடைய தேவைக்கு அதிகமா வச்சிருந்து அடுத்த வாழ்க்கு உபயோகப்படாம வச்சுட்டு இருந்தா அவன் திருடன் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது, அப்படிதான் சொல்றது சாஸ்திரமே. அந்த தேவைக்கு வச்சுக்கலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா நிறைய வச்சுட்டு இருக்கோம் எதுக்குன்னே தெரியாம, இன்னைக்கு அத்தனையோ பேருக்கு 5000 கோடி சொத்து என்ன பண்ண போறான்னு தெரியல, 5000 கோடி சொத்து 50000 கோடி என்ன பண்ண முடியும்னு தெரியல, எவ்வளவு பசிச்சாலும் ஆகாரத்தை தான் சாப்பிட முடியும், மிஞ்சி மிஞ்சி போனா தங்கப்பட்டுல சாப்பிடலாம், ஆனா சாப்பாடு என்ன பண்ண முடியும், ஒரு வேளை மலமூத்திரம் போகிறதுக்காக அழகா தங்கத்திலேயே எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம், ஆனாலும் போக போறது நம்ம மலம் மூத்திரம் தானே ஸ்பெஷலாக ஆயிடுபடுறது ஒன்றும் கிடையாது, நிறைய உண்டு அந்த மாதிரிலாம் லௌகிக்க இருக்கும். வாஜ்பேஷன்லாம் தங்கமாக வச்சிருக்கவாள்லாம் பல பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர்லாம் உண்டு, நிறைய உண்டு, தங்க குழாயெல்லாம் உண்டு, நீங்களாம் பார்த்தோம்னா 10 நாள் எழுந்துக்க மாட்டோம், ஐஸ்வீரம் கொண்டு அப்பீல் பண்ண வேண்டியதுதான், மலச்சுவை விழுந்துருவேன், அந்த மாதிரி நிறைய உண்டு, நிறைய உண்டு லோகத்தில், ஐதிகாரத்தனமாக இருக்கும், ஒரு காரணமே இல்லாமல் இருக்கும், நிறைய உண்டு. அந்த மாதிரி ஆட்களாக பார்த்து திருமங்கை மன்னன் கொள்ளையடிக்கிறார், கொள்ளையடிச்சு, ஆனா ஒரு பணம் அவர் உபயோகப்படுத்துற எல்லாம் பாகவத கைங்கரியம், அதுல இந்த மாதிரி மந்திரிகள் கவலையே கிடையாது, வீடை கூட ஃபூன் ஊதுவா திறந்துருவான், யாராவது பிடிக்காதா நேரத்தை நின்றுடுவான், அவ வர முடியாது, கவலையே இல்லை, கொள்ளையடிச்சு கொண்டு வந்து மரத்தை நீங்க நின்றுடுவான், என்ன பண்ண முடியும், இல்ல அப்படின்னா நீர் மேல் நடப்பான் கொடுத்து அவன் நடந்தே போயிடுவான், இவனை யார் தொடர்ந்து அடுத்த ராத்திரியா இருந்தாலும் அவன் பாட்டு தண்ணி மேல் நடந்து அக்கறைக்கு போயிடுவான், அவன் போறதே தெரியாது என்னமோ அப்படி ஒரு ஜந்து மாதிரி நடந்து அவன் பாட்டுக்கு போயிடுவான், இந்த காட்டிலலாம் ஒரு பூச்சி உண்டு, அது தண்ணி மேலே நடந்துட்டு போகும். அந்த மாதிரி நடந்து வரும். இன்றைக்கி நிறைய சித்த புருஷாலெலாம் உண்டு, நீர் மேலே நடக்கிற சித்த புருஷாலெலாம் நம்ம பாரத்தை போய் நிறைய பேர் உண்டு. ஒரு சந்தர்ப்பத்தை துக்காராமிடத்தை அப்படி போயிட்டார். அழகா எனக்கு கஷ்டமா சித்திகள் அது என்ன பண்ணுவேள் அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஸ்வர வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சரித்திரம் வருது. நான் தண்ணி மேலே நடப்பேன், இடம் போடினார். ஆனால் இங்கேயுமே நடந்து தண்ணி மேலே நடந்துட்டு இருந்தார். உனக்கு என்ன தெரியும்னா, பக்கத்தில் ஒரு ஓடக்காரனை கூப்பிட்டார், வாடா அப்படின்னா. அவனுக்கு ஒரு நாலு நாளாக கொடுத்தார். அப்படி என் ஐஷ்ணு அக்கறைக்கு ஐஷ்மெடி தான் விஷ்ணு வாடா அப்படின்னா. அழகாக அவர் போனார், வந்தார். உடனே துக்காராம் சொன்னார், நானும் அக்கறைக்கு போயிட்டு கரைக்கு வந்துட்டேன் அப்படின்னா. உடனே அவர் தண்ணி மேலே நடந்தேன். நடந்து என்ன பிரயோஜனம், எப்படி இருந்தாலும் தண்ணி அந்த கரை போய்ட்டு இந்த கரை, நானும் அதே தான் பண்ணேன். நீ என்ன பண்ணாய் அவசரம் அப்படியே அந்த தியான பலத்தில் அந்த சக்தியை வச்சு நடந்து போனேன். இப்போ நடந்து போனதும் சக்தி வீணாக போயிடுது. எனக்கு சக்தி நான் வீண் பண்ணவே இல்லை. நான் பாட்டுக்கு ஓரத்தில் உட்காந்து பஜனை பண்ணிட்டே வந்தேன். நான் அடைஞ்ச ஆனந்தம் உனக்கு உண்டான தலையை குறிஞ்சு விட்டாங்க சித்த புருஷன். நிறைய உண்டு, அந்த மாதிரி நிறைய உண்டு. இதெல்லாம் ஒரு விஷயத்த சேர்த்தையே கிடையாது. ஆனால் அவன் பாகவத கைங்கிறது உபயோகப்படுத்த நீர் மேல் நடப்பான், நடந்து எடுத்துன்னு போயிடும். அவன் பாடு செல்வது இங்கே யார் பொறுத்து இங்கே வரப்பு. நீர் மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான், தோலா வழக்கன். யாருக்கே வந்து கேட்டா இன்னொருத்தருக்கா தோலா வழக்கன் எதையான கேட்டா இது ஒன்னோடதுன்றது என்ன நிரூபணம் அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவான், என் வீட்டிலேருந்து நீ எடுத்தா அப்படின்னா, இது உன் வீடுன்றது உனக்கு என்ன நிரூபணம் அப்படின்னு கேட்பான். எங்க அப்பா வாழ்ந்த வீடு, உங்க அப்பா இங்கதான் வாழ்ந்தாலும் இது உன் வீடு ஆயிடுமா, இது 50 வருஷம் நடி யாருக்கு இருந்தது, எப்படி எல்லாம் கேட்டால் குழப்பிடுவான். சில பேர்லாம் பேசியே குழப்பிடுவான். அந்த மாதிரி தோலா வழக்கன், தோலா வழக்கன். அவள் கடைசியில் போனக்கு என்ன வேணும், அவள் குழம்பி போயிடும், என்ன வேணும்னா இதை வேணும் எடுத்துட்டு போயிடுவான். இதுக்கு மேலே எடுக்காம இருந்தா போதும். தோலா வழக்கன், தாழ் ஊதுவான், நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், மர நுனி ஏறுவான். இப்படிதான் அவளுக்கு பேர். இவளை வச்சுட்டு ஜம்முன்னு கொள்ளை அடிச்சுண்டு அழகா பாகவத கைங்கரி குமுதவள்ளி கேட்குறா, என்ன ஆச்சுன்னு. உனக்கு கவலையே படாத, நடக்கும். எப்படி நடக்கிறதா கேட்காத, பகவத் நடக்கலாம் அப்படிங்கிறது அவ்வளோதான். இப்படியே காலம் போயிட்டு இருக்கு. பகவான் பார்த்தான் இவ்வளவு விசேஷமாக ஒரு பக்தன் கிடைக்கிறது பரம துர்லபம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஒரு நாள் பார்த்தார் இவருக்கு எதுவுமே தனம் கிடைக்கல. பதி ஆராதனத்துக்கு தனம் பற்றாக்குறையா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. கொள்ளை எடுக்கலாம்னு காத்துட்டு இருக்கா. திருவாளி திருநகரி திருமணங்கொள்ளையில கண்ணம் வச்சுட்டு காத்துட்டு இருக்கா. முகமுடியெல்லாம் கட்டிண்டு இந்த மரணுனி ஏறுவான் மேலே நின்று பார்த்துட்டு இருக்கான். யாராவது தூரத்துலேன்னு வந்தா இவளுக்கு சமிக்க கொடுக்கறான். அதை வச்சுட்டு இவாள்லாம் தயாராகிடுவா. என்ன ஆள் வராளா வராளா, யாரும் வரல. பொழுது விடுகிற சமயம் ஆக போறோம். இப்ப தூரத்துல பார்த்தா ஆச்சரியமா ஒரு பெரிய கல்யாண கோஷ்டி வருமா, மக்களமா மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் கட்டுசால கூட எல்லாம் கட்டிண்டு உடம்புல நகை தான் இருக்கு. அவ்வளோ நகை போட்டுண்டு ஜம்முன்னு வரா. ஆம்பளை பெண்பிள்ளை குழந்தைகள் வயசானவர்கள் எல்லாருமே அப்படியே தங்கத்துல தக 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 தகன்னு சொல்லிக்கிற அந்த மாதிரிலாம் நீங்க இன்னைக்கு எல்லாம் பார்க்கவே முடியாது. ரொம்ப துர்லபம். அப்படிலாம் நகை போட முடியாது. அந்த காலத்தில் உடஞ்சி விழுந்துருவா. அவ்வளோ நகைகள்லாம் போடுறதுலாம் இன்னைக்கெல்லாம் யாருக்கும் பலமே கிடையாது. ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்ல வேணா அவள் பெருசாக போடலாமே வழி. நிஜமா அவள் நகைகள்லாம் போட்டு நடக்கவே முடியாது. அத்தனை நகைகள்லாம் போட்டுட்டு வர்றா இவன் மரணுனி ஏறுவானுக்கு கண்கள்ல ஆனந்த பாஷம். அப்பா ஆனா நீ நல்லா வேட்ட, இவர்களை கொள்ளை அடிச்சுட்டா போதும், இனிமேல் கொள்ளையே அடிக்க வேண்டாம் அப்படின்னு அவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான். ஆச்சரியமா உடனே சொன்னான், ஃபர்ஸ்ட் கிளாஸ், இவளை கொள்ளை அடிச்சுட்டோம்னா இந்த ஜென்மா முழுக்க கொள்ளையடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு அப்புறமா பின்னாடி வரவா கூட ததியாராதனம் பண்ணலாம், அவ்வளவு தனம் இங்க இருக்கு அப்படின்னா. உடனே எல்லாரும் தயாராயாச்சு. இவ அந்த கூட்டமா அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்கா, மாப்பிள்ளை பெண்ணும் ரொம்ப அழகா இருக்கா. சர்வாபரண பூஷணம் தான், எல்லா ஆவரணம் போட்டுருக்கா. ஒரு ஆவரணம் இல்லையேன்னு கேட்க முடியல. அந்த நிலா வெளிச்சத்திலேயே தக 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 தகன்னு ஜொலிக்கிறாள் மாப்பிள்ளை பொண்ணு. கூட வந்திருக்கிற பந்துக்கள் பெரிய பெரிய பெட்டி எல்லாம் தூக்கிட்டு பார்த்தாலும் தெரியுது அதுலயே நிறைய ஆபரணங்கள் இருக்குன்னு தெரியாது. ஆச்சரியமா அடுத்துட்டு வரா. உடனே ஒரு மிஷில் அடிச்சான் அந்த மரம் நுனி ஏறுவான். உடனே எல்லா பக்கமும் வந்து சூழ்ந்து விட்டான். தாள் ஊதுவான், தோலா வழக்க, நீர்மேல் நடப்பான். இவா கூட நம்ம திருமங்கை மன்னன் அப்படி வந்துட்டு கையில் இப்படி கத்தி வச்சு நிற்கிறான். பயந்து விட்டான். எல்லாரும் லபதிகள் லபதி கத்துவாள். கத்தி எடுத்து வந்து யார் தான் கத்த மாட்டான். உடனே கத்து 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 கத்தவா. உடனே திருமங்கை மன்னன் யாராவது ஒரு வீரன் கிளம்புறான், சரி மாப்பிள்ளை வீரமா கிளம்புவான்னு பார்த்தா மணப்பொண்ணு பின்னாடியே ஒழிஞ்சு நிட்டான். ஆச்சரியமான வீரன் பின்னாடியே ஒழிஞ்சு நிட்டு பார்த்துட்டு இருக்கான். திருமங்கலத்துக்கு சிரிப்பு வந்து கொடுத்தேன், இப்பதான் அவனை கல்யாணம் ஆகிட்டு இப்பதான் வந்திருக்கா, காப்பாத்துவோம் நிற்போம் சண்டை போடணும்னு தோணல, கொண்டாட்டி பின்னாடி முந்தாடி பிடிச்சி ஒழிஞ்சுட்டு இருக்கா, ஏம்மா இவனை போயானு கல்யாணம் பண்ணிண்டேன்னா. உடனே அந்த ஸ்திரீ சொன்னால், ரொம்ப அழகா இருக்காரு கல்யாணம் பண்ணிண்ட, இப்பதான விவரம் தெரியுது, விவரம் இவ்வளவு நாளா தெரியல, இப்பதான் விவரம், எல்லாம் வெள்ள பார்த்து ஏமாந்து போயிடும், அப்புறமா தான் விவரமே புரியுது, அதுக்கப்புறம் யோசிச்சு ஒண்ணு பிரயோஜனம் இல்லை வச்சுக்கோங்க. அதனால அந்த ஸ்திரீ சொன்னா ரொம்ப வருத்தமா, என்ன பண்றது அப்படின்னு, சரிபடு எல்லாரும் நகைகள்லாம் கேட்டுங்கோ எல்லாத்தையும் கொடுக்கும் ஒண்ணுக்கு வைக்கப்படாது. உடனே எல்லாரும் கடை 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 கடன்னு கேட்டுற வசனம், இந்த இதுலாம் நகை இருக்கிறது அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் கேட்டுக்கு, இவ்வளவு நகை போட்டு என்ன பண்ண போறேன் நீங்கள்லாம், இல்லை அழகா இருக்குன்னு போட்டுருக்கு, அவ்வளோ ஒன்றே சொன்ன இவ்வளவு அழகா இருக்கு இல்லையா, எத்தனையோ பெற்றது யாராவது உபயோகமாக கேட்டுங்கோ எல்லா நகையும் இருக்கேன். உடனே எல்லாரும் நகையெல்லாம் கேட்டுற இத்தனை நகையும் கட்டுறதுக்கு இது வேணுமே, வஸ்திரம் வேணும். உடனே மாப்பிள்ள ஜம்முனு ஒரு பட்டு அங்கே அதை பிடுங்கின, அதை பிடுங்கி அப்படி கீழே விரிச்சா, எல்லாரும் நகையெல்லாம் கேட்டு 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 எல்லாரும் போட்டாச்சு, அத்தனை நகையும் போட்டாச்சு, ஜம்முனு போட்டாச்சு. திருமங்கலனுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஆஹா பரம சந்தோஷம், பரதராஜன் கொடுத்த தனத்தோட இது ஜாஸ்தியா இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பரம சந்தோஷம், எல்லாரும் இப்படி பார்த்தா, எல்லாரும் ஏறங்க பார்த்தா, எல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா, இருந்தாலும் திருமங்கலன் எல்லாரும் ஒரு பார்வை பார்த்தார், இந்த மாப்பிள்ளைய ஒரு பார்வை பார்த்தார், அப்படி கேசாதி பாதம் அப்படி பார்த்தார், தலையிலேந்து அப்படி காலில் இப்படி பார்த்தார், இந்த மாப்பிள்ளையுடைய அந்த சுருசுல்லான கேசம், அழகான நெற்றி, கண்கள்ல ஒரு குறும்பு, ஒரு பயம், ஒரு பெண்கள் எல்லாம் இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கார் திருமங்கை மன்னன். அப்படியே பார்த்துட்டு இருந்தா கடைசியில பார்த்தார் மாப்பிள்ளையுடைய காலில் ஒரு மிஞ்சி இருக்கு, மெட்டி. அந்த காலத்துல எல்லாம் ஆண்களுக்கும் போடுவா, ஏன்னா இந்த கூட்டம் அழகுன்னு அவளுக்கு தெரியும், இந்த காலில் மெட்டி போட்டாச்சுன்னா ஸ்திரீகள் தலையே தானே பார்த்துட்டு வருவான், யார் புருஷன் காலிலே மெட்டி இருந்தா கல்யாணமானவன் தானா ஒதுக்கிடுவா, இப்பதான் போட்டுக்கிறது இல்லை, அது ஏன்னு தெரியல. ஆனா அதெல்லாம் ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, மெட்டி போடுறோம், மூக்குத்தி குத்துறோம், காது குத்துறோம்னா எல்லாத்துக்கும் காரணம், இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஒரு வாசல், அதெல்லாம் வரவே வராது, அதெல்லாம் நிறைய காரணங்கள் உண்டு. மாப்பிள்ளையுடைய காலில் ஒரு மிஞ்சி இருக்கு, ஆச்சரியம். இது சின்ன வயசுல இருந்தும் போடுறது உண்டு, இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பல கிராமங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கேன், இந்த புருஷ குழந்தைங்க மூக்கில் குத்தி ஒரு வளையம் போட்டிருக்கான், அது அப்படியே வச்சுட்டே இருப்பான், சின்ன குழந்தைகள்லாம் மூக்கில் ஒரு வளையம் உண்டு, சில பேர்லாம் காலில் ஒரு காப்பு மாதிரி போடுற கரெக்டாகவே முடியாது, அப்படியே செட்டிலாக இருக்கு. அந்த மாதிரி இந்த மாப்பிள்ளையுடைய காலில் ஒரு மிஞ்சி இருக்கு. உடனே திருமங்கமன்னன் பார்த்தா, ஏ அதை கேட்டுதே நீ, உடனே மாப்பிள்ளை பிரிச்சுட்டே சொன்ன, சின்ன வயசில் போட்டது செட் ஆகிடுது, கரெக்டாகவே முடியாதுன்றான், இல்லையே அது ரொம்ப விசேஷமாக இருக்கு, ஆமாம் ஆனால் எடுக்க முடியாது, அதெல்லாம் அதையும் கேட்டு கொடு அப்படின்னா, அவன் சொன்னான் அதெல்லாம் கேட்டவே முடியாது, வேணா நீ கேட்டுக்கு. உடனே திருமங்கவன் பார்த்தா, ஆமா ஆமா உனக்கு என்ன பலம் இருக்க போகுது, என்னை பார்த்த உடனே பொம்பளை பின்னாடி ஒழுதிந்தா ஒன்னாலேயா மெட்டியை கழிட்டமனு கூட நான் கழிட்டுக்கிறேன் அப்படின்னு கீழே உட்காந்தாராம். அந்த மாப்பிளோட காலை பிடிச்சி அப்படி தம்மன் அப்படி தொடனாலே அப்படி வச்சிருந்தான், அந்த காலை பிடிச்சி அப்படி வச்சிருந்தவொடனே என்னமோ பண்ணிச்சு, என்னன்னு சொல்ல தெரியல, ஏதோ வித்தியாசம் வரணும் அப்படி மாப்பிள்ள ஒரு காரணம் பார்த்தார். மாப்பிள்ள அழகா சிரிச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு, ஒண்ணுமில்லை அப்படின்னா, அந்த காலை ஒரு காலை அப்படி பிடிச்சிருந்தா ஒரு வரலால அப்படியே அந்த மிஞ்சியை இழுக்கிறார், இழுத்து இழுத்து பார்க்கிறார் வரல, உடனே காலை அப்படி மேலே தூக்கினார், அந்த முட்டு கொடுத்து வச்சுட்டு அந்த மேலே காலை வச்சிருந்தார், எப்படியாவது இதை எடுத்தே தீடுவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்பொழுது மாப்பிள்ள ஒன்று இவர் தலையில கையை வச்சு ஒரு தடவு தடவி நம் கலியனோ அப்படின்ட்டான். ஏ எதுக்கு நீ தலையிலாம் கையை வைக்கிறாய், என்ன போல உலக சும்மா அப்படின், உடனே அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமா உடனே அதை காலை அப்படி கடிக்கிறார், கடிச்சு இந்த மிஞ்சி எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு தடி கடிச்சார், கடிச்சா அப்படி ஒருவரால் என்னென்னமோ பண்றது, இதுவரைக்கும் கிடைக்காத சகல விதமான அனுபவங்கள், ஒரு பக்கம் அழுக வர்றது, ஒரு பக்கம் உடம்பு நடுங்கிறது, ஒரு பக்கம் மேனிக்கா மயிர்கால்கள் குத்திட்டு நிற்கிறது, உள்ளுக்குள்ள ஆனந்தம் பொங்கி பொங்கி வழிகிறது, என்னன்னு சொல்ல முடியாத ஒரு புதுவித அனுபவம், தெரியல ஒரு வழியா அப்படி கடிச்சு அந்த மிஞ்சியை எடுத்துட்டா, ஆ பரவாயில்லையப்பா இதுவரைக்கும் யாருமே கழட முடியல, நீ கழட்டிட்டா அப்படின்னு மாப்பிள்ள சொல்ல, அதையும் கழட்டி எல்லாத்தையும் வச்சு மூட்டையா கட்டினார், இப்படி எடுக்க பார்க்கிறார், மூட்டை அசையல், உடனே திருமங்கைமணன் பார்த்தார், அதில் மாப்பிள்ள என்ன தூக்க முடியலையோ, ரொம்ப கனம் ஜாஸ்தியோ, ஒரு கை வேணா கொடுக்கட்டுமோ அப்படின்னா. உடனே திருமங்கைமணன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்க ட்ரை பண்ணா, அவரோட மந்திரிகள்லாம் தூக்க ட்ரை பண்ணா, என்ன பண்ணியும் அந்த மூட்டையை அசைக்க முடியலை. உடனே மாப்பிள்ள சிரிச்சான், என்ன தூக்க முடியலையோ, ரொம்பவே கனமா இருக்கோ, சேர்க்கும் போது சுகமாகத்தான் இருக்கும், தூக்கும் போது கஷ்டமாகத்தான் இருக்கும். உடனே திருமங்கை மன்னருக்கு ஒன்றும் புரியலையே, நீ தான் மந்திரம் போட்டாயோ அப்படின்னு. ஆமாம், மந்திரம்தான் போட்டேன், என்ன மந்திரம் சொல்லுவோன்னு கத்தி எடுத்து உருவி அவள் கழுத்தில் வச்சான், மாப்பிள்ளை கழுத்தில் வச்சு, என்ன மந்திரம் போட்டாய் சொல்லு அப்படின்னா. உடனே மாப்பிள்ளை சிரிச்சுட்டே இருக்கு, அந்த மணப்பெண்ணும் சிரிக்க, இந்த மாப்பிள்ள திருமங்கை மன்னன் காதல ஓம் நமோ நாராயணா அப்படின்னு அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லிட்டார். ஓம் நமோ நாராயண, ஒவ்வொரு மந்திரமும் ஒரு அழகு, ராதே கிருஷ்ணா ஒரு அழகு, ஜெய் ஸ்ரீராம் ஒரு அழகு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஒரு அழகு, கோபி ஜன வல்லபாய நமக, நிறைய இருக்கு மந்திரங்கள், கோடி கோடி, ஒன்றும் சொல்லவே முடியாது. அப்புறம் ஓம் நமோ நரசிம்மா நிறைய உண்டு, நமக்கு தெரியாத மந்திரங்கள் பல கோடி உண்டு உலகம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் மந்திரங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சது, அல்ல அஷ்டாட்சர மந்திரம், எட்டு அக்ஷரங்கள் இருக்கனால ஓம் நமோ நாராயணா அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டான். சப்தம் கேடும்னு சொல்லிடுத்தது, ஏன்னா ஏற்கனவே திருமறையூர் பெருமாள் உபதேசம் பண்ணிருக்கான். யாரா அது இப்படி சொல்றானே அப்படின்னு அப்படி பின்னாடி வந்து பார்த்தா சங்கு சக்கர கதா பத்மபாணியா பெருமாள் நிற்கிறார். மாப்பிள்ளையா இருந்தவர் இப்ப நிஜமாவே ஆச்சரியமாறு, சங்க சக்கர கதா பத்மபாணியா பெருமாள் நிற்கிறார். பக்கத்துல அழகா ஸ்ரீதேவி, இவர் எந்த ஆபரணம் எல்லாம் தூக்கணும் ஆசிரியர், அத்தனை ஆபரணத்தோட அவர் நிற்கிறார். இங்கேயும் ஒரு ஆபரணம் இருக்கு, அங்கேயும் ஒரு ஆபரணம் இருக்கு. திருமங்கை மன்னன் கையை கூப்பிட்டார், கதறி அழுதார், பிரபு நீயா மயலாளி மணவாளன் அவர் பேர், இந்த மூர்த்தி திருவாரூர் நகர் பெருமாள். சில இடங்கள் ரங்கராஜன் தான் வந்தார் அப்படின்னு சொல்றது உண்டு, மயலாளி மணவாளன் வந்துட்டார். பிரபோடு கதறி அழுதார், தூக்க முடியலையே அப்படின்னா. உடனே பெருமாள் சிரிச்சார், அதான் சேர்க்கும் போது சுகமா இருக்கும், தூக்கும் போது கனமா இருக்கும், பாபம் சேர்க்கும் போது ஜாலியா சேர்த்துருவோம், தூக்கும் போது அசைக்க முடியும், ஐயோடு கதறுவோம். அந்த மாதிரி சேர்க்கும் போது சுகமா இருக்கும், தூக்கும் போது கனமா இருக்கும். உடனே திருமங்கை மன்னன் கதறி அழுதார். பகவான் சொன்னாப்பா, இப்படி யாருமே ததி ஆராதனம் பண்ணதில்லை, பாகவத கைங்கரியத்துடைய எல்லை நிலத்தை நீ அடைஞ்சுட்டாள், அதனால நானே வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே திருமங்கை மன்னன் கதறி அழுதார், இந்த ஏழையை தடுத்தாக் கொள்றதுக்கு இத்தனை தூரம் நடந்து வந்தாயா. உடனே தாயாரை பார்த்து அழுதார், திருமாவை பார்த்து அழுதார், என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால ஓம் நமோ நாராயணான் உபதேசனார் பெருமாள் பண்ணிட்டார், கதறி 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 அழுதார். பெருமாள் திருவடிகளை விழுந்து 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 எழுந்தார். கொள்ளையடிக்கணும் ஒரு ஆசைப்பட பெருமாளே தானே வந்து அவரிடத்துல கொல்ல போக விடுறார். எல்லாத்தையும் பெருமாளே தன்னை கொல்ல போக விட்டுட்டார். பெருமாள் கழுத்துல வாழ வச்சு மந்திரவசன ஒரே ஒருத்தர் இவர் தான், அதனால அவர் கழுத்துல வாழ வச்சிட முடியும், வெள்ளேந்து பார்க்கறதே பெரிய பாடா இருக்கும். இதுல பத்மநாபருடைய ராஜா வரா இல்லையா, பத்மநாப தாச அவா முன்னாடி அது பக்கத்துல போகவே முடியாது நம்மளால, அதுக்கே அத்தனை டைம் செக்யூரிட்டி உண்டு. இந்த ஆறாட்டு வேட்டைக்கெல்லாம் முன்னாடி இந்த வாழை எடுத்துட்டு வருவான், அதுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் இப்படி பெரிய நடந்துட்டு இருப்பாங்க, இந்த வாழை யாரும் தொற்றப்படாது. ஆனா இவர் என்னடானா பெருமாள் கழுத்திலேயே வாழை வச்சு எட்டெழுத்தும் தட்டி பறிச்சுப்பா, என்ன மந்திரம் போட்டாங்கன்னு கேட்க, பெருமாளும் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்ல கதறி அழுதார் திருமங்கிய மன்னன். பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணான், குமுதவல்லி நாச்சியாருக்கும் அனுகிரகம் பண்ணான். அப்போதிலிருந்து பாசுரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார், வாடி நேன்வாடி வருந்தி நேன்மனத்தால் பெருந்தையன் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடியளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயணான்ற நாமம் கிடைச்சிருக்கு எனக்கு. இது போதும் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுக்கையர் ஆயினவெல்லாம் நிரந்தரச் செய்யும் நீண்டு சும்பருளும் அவர்களோடு பெருநிலம் அளிக்கும் வரம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அவ்வளவு சிரேஷ்டம் திருமங்கை மன்னன் திகழ்ச்சி ரொம்ப பெருசு. அவருடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவர் பெருமாளை அனுபவிச்ச விதத்தை சொன்னார். அதன் பிறகு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில திருக்குறுங்குடியில மோட்சம் அடைஞ்சார். இன்னைக்கு திருக்குறுங்குடி ரொம்ப விசேஷமா இருக்கு. திருமங்கை ஆழ்வாருடைய சன்னிதானம் எல்லாம் அங்க உண்டு. பகவானுடைய பெரிய காருண்யம், இன்னைக்கு வந்து இங்க உட்கார வரைக்கும் என்ன சொல்லப்போ தெரியாம தான் வந்து திருமங்கை மனம் சொல்லலாமா வேண்டாமா யோசனையே பண்ணல. நான் பாட்டுக்கு வந்தேன், சரி பார்க்கலாம் பகவத் சங்கல்பம். கரெக்டா பகவான் இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் நம்ம எல்லாம் ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் பத்மநாபர் பண்ணிட்டார். திவ்ய தேசங்களில் பார்த்தோம்னா முக்காவசி நிறைய திவ்ய தேசங்கள் க்ஷேத்ராடனம் போனது திருமங்கை மன்னன் தான். அந்த ஆழ்வார்கள் ஒரு அளவுக்கு போயிட்டு நின்றுட்டா. 108 திவ்ய தேச பெருமானம் பார்த்த ஆழ்வார் நம்ம ஆழ்வார். திருமங்கை மன்னன் கிட்டத்தட்ட எல்லா திவ்ய தேசங்களுக்குமே பிரயாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு காண கிடைக்கிற ஆச்சரியம். ரொம்ப விசேஷமான ஒரு ஆழ்வார் பகவானுக்கு அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கா. ஸ்ரீரங்கரா இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோவில்லாம் போனதுனா காண கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய மதிலெல்லாம் திருமங்கை மன்னன் கட்டின மதில் தான். இன்னி வரைக்கும் ரங்கராஜனுக்கு பட்ச வேற யாரும் இல்லை. அதனால் அவ்வளவு விசேஷம் இந்த திருமங்கை ஆழ்வார். இன்னைக்கும் வேடுபறி உற்சவம்லாம் உண்டு. திருமங்கை ஆழ்வார் இந்த திருநாட்டு போது உற்சவம்லாம் நடக்கும். ஆ சமயத்தில் வேடுபறி உற்சவம்னு உண்டு. பெருமாள் இதே மாதிரி அலங்காரம் பண்ணி வருவா. திருமங்கை மன்னன் எதிர்க்க போவார், அந்த மூர்த்தி எடுத்துட்டு போவா. பெருமாள் எல்லாம் கொள்ளையடிக்கிறது எல்லாம் இன்னைக்கும் திருவாலி திருநகரியில இந்த திருமணம் கோயில இன்னைக்கும் நடக்கிறது. ஏதாவது பார்க்கணும் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி இந்த திருமங்கை வரும்போது அங்க வயல் வெளியில எல்லாம் அவெல்லாம் காத்துட்டு இருப்பான். அவர் திருமங்கை திடீர்னு வயல் அறிஞர் ஓட ஆரம்பிச்சிருவார். அவர் ரொம்ப சப்தமெல்லாம் கேட்கும்னு சொல்லுவான். அவர் திருமங்கை மன்னனுடைய திருவடி பதிஞ்சு கொடுத்தோம்னா அந்த வாட்டி போகம் நல்லா விளையும். வயல் அப்படி வளச்சல் உண்டு. இன்னைக்கும் அந்த வயலாளி மணவாளன் இந்த திருவாலி திருநகரி பக்கத்துல எல்லாம் இன்னைக்கு திருமங்கை மன்னன்னா விசேஷ மரியாதை உண்டு. ஆச்சரியமா சைவ சித்தாந்தத்தில் திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர் திருமங்கமான ரெண்டு சமகாலத்தவா ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசி எல்லாம் இருந்திருக்காங்க. அவ்வளவு விசேஷம் ஆச்சரியம் திருமங்கமன்னனுடைய வைபவம். முதல் முதல்ல நான் ஒரு தியான ஸ்லோகம் சொன்னேன், ஆச்சரியமா சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் முதல் தடவை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நிஜமாவே அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகம், ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஸ்லோகம். சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையற்கோன் ஈந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு தா. ஆச்சரியமா எம்பார் கோவிந்தன் ஒரு மகாத்மா சுவாமி ராமானுஜரிடத்துல தியானம் பண்ணார். எங்கள் கதியே ராமானுச முனியே, எங்களை கதி நீதா ராமானுஜா வேற யாரும் கிடையாது. எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்து ஆண்ட தவராசா, சங்கையின சந்தேகம் சந்தேகத்தெல்லாம் கெடுத்து ஆண்ட தவராசா கொங்கு புகழ் மங்கையற்கோன் ஈந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு தா. இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி கரடுமுரடான ஒரு தமிழ், ஞாபகம் வச்சுக்கிறது அத்தனை கஷ்டம். அதனால எம்பார் கோவிந்தர் பிரார்த்தனை பண்ணிட்டார், ராமானுஜா இந்த திருமங்கை மன்னன் பாசனங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு மனசை கொடுறாப்பா, தங்கவே மாட்டேங்கிற பொங்கு புகழ் மங்கையற்கோன் ஈந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு தா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணேன். அவ்வளவு விசேஷம் திருமங்கை மன்னன். அது திருக்குறுங்குடியிலலாம் போய் சேவிக்கணும். போன தடவை போயிருந்த பொழுதுதான் பகவான் அனுகிரகம். ஆச்சரியமா திருமங்கை மன்னனுக்கு சாத்தின வஸ்திரமெல்லாம் திருமங்கை மன்னன் அப்பொழுதே கொடுத்து வச்சிருந்தார். அவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. அதனால இன்னைக்கு திருமங்கை மன்னன் ஸ்மரிச்சுண்டு பக்தி பண்ணிண்டு ஆனந்தமா
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe
Radhe
Krishna Radhe जय सद्गुरु महाराज की समस्त भागव को गोविंद नाम संकीर्तनम
गोविंदा गोविंदा
जय जानकी कांत स्मरणम
जय जय
गोपिका जीवन स्मरणम
गोविंदा गोविंदा
आळ्वार तिरुवडिगळे शरणम आंडाळ तिरुवडिगळे शरणम எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ जय श्री इंदु माता की जय श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की जय श्रीमती कुमुदवल्लीनाचार्य जय श्री त्रिमंगयार्वार्य सर्वत्र पद्मनाभ संकीर्तनम
पद्मनाभ
சாயங்காலம் 7 மணிக்கு சாத்தா சத்தம் வந்துருக்கா.